ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ரிபுகீதை. இப்போ இந்த ரிபுகீதையில் ரிபுமுனிவரும் நிதாகனும் பேசி கொண்டிருக்கின்ற உரையாடல் பகுதியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் ரிபுமுனிவர் வந்து நிறைய அருளுரைகளை நிதாகனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்போ அதில் நம்ம கடந்த முறை என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த பானைக்குள்ளே இருக்கிற ஆகாயமும் பானைக்கு வெளியே இருக்கிற ஆகாயத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அந்த ஆகாயத்தை பிரித்து பார்ப்பது தான் அந்த பானையினுடைய ஓடு. அந்த மேலே இருக்கிற ஓடு எப்படி பிரித்து பார்க்குதோ அது மாதிரி இங்கே வந்து பிரம்மத்தை பிரித்து பார்ப்பது இந்த உடலும் மனசும் தான். அப்போ இங்கே வந்து போகின்ற இந்த உடலோ மனசோ உண்மை கிடையாது, இருப்பது வெட்டவெளி மட்டும்தான், ஆகாயம் மட்டும்தான். அது மாதிரி வந்து போகிற பானை உண்மை கிடையாது, இருப்பது வெட்டவெளி மட்டும்தான். அப்போ அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கடந்த பாடலில் சொன்னார். அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யதா கடோ அஸ்தி நாஸ்தி வா வித்யதே யோம்னி கேவலம் ததை வேதம் சரீரம் சாத் ஆத்மன் ஏவன வித்யதே அப்படின்னு ஒரு அருமையான பாடலில் நமக்கு புரிய வச்சார். இப்போ இன்னொரு பாடல் இப்போ இன்றைக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சுகதுக்கே ந மத்தௌ மே ந தர்மோ நா தர்ம உஷ்யதி அகம் பிரம்ம பரம் தத்துவம் நாஸ்தி தத்துவம் சனை நர. அதாவது சுகமும் துக்கமும் எனக்கு இல்லை, தர்மமும் அதர்மமும் எனக்கு இல்லை. ஏனென்றால் நான் எல்லையற்ற பரம்பொருள், நானோ நிறைவு பெற்ற ஒரே தத்துவம் அப்படிங்கிறத புரிய வச்சார். அப்போ இதுதான் நம்ம கடந்த பாடலில் பார்த்தோம். ஏன்னா அப்படின்னா, இப்போ நாம் இந்த உடம்பு மனசு அப்படின்னு ஒரு அபிமானம் வரும்போது மட்டும்தான் நமக்கு வந்து இந்த சுகத்துக்கங்கள் எல்லாம். இப்போ எப்போ நாம் இந்த உடம்பு இல்லை மனசு இல்லை அப்படின்ட்டு நம்முடைய சுரூபத்தை நம்முடைய சுயத்தை ஆத்மாவை நாம் உணர்ந்து கொள்கிறோமோ அப்போ அங்கே நமக்கு சுகமும் இல்லை துக்கமும் இல்லை, தர்மமும் இல்லை அதர்மமும் இல்லை. ஏனென்றால் நானும் எல்லையற்ற பரம்பொருள், நானும் நிறைவு பெற்ற ஒரே தத்துவம் அப்படிங்கிறத புரிய வச்சிட்டார். இப்போ அடுத்த பாடலில் சொல்றார், ஏவம் நாத்வா சதா யோகி பிரம்மபாவம் சமாஸ்திரிதாம் ந பந்தம் நாபி மோக்ஷம் ச பசியாத்மனி சம்ஸ்திதாம். இந்த பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உண்மையை உணர்ந்து இந்த அத்தியாத்ம ஞானத்தை இந்த வேதாந்த வழியை உணர்ந்து கொண்டு தன்னை ஆத்மாவாக உணர்ந்து கொண்டு அந்த பரம்பொருளின் நிலையில் தங்கி இருப்பவன் பந்தத்தையும் காணமாட்டான் மோட்சத்தையும் காணமாட்டான், அவன் எப்போதும் ஆத்ம நிஷ்டையில் கலங்காமல் இருப்பான் அப்படின்ற ஒரு அருமையான வழியை இங்க சொல்லிக் கொடுக்குறார் நிதாகனுக்கு. ஏன்னா இங்கே உண்மையில் பந்தமும் இல்லை மோட்சமும் இல்லை பாவமும் இல்லை புண்ணியம் இல்லை அப்படின்னு நமக்கு புரியுது. ஏன்னா இருப்பது பிரம்மம் மட்டும்தான். அப்போ இங்கே பந்தம் மோட்சம் அப்படின்னா அது மனதுக்கு தேவைப்படுது, பாவம் புண்ணியம் அப்படின்னாலும் அது மனதின் பரிணாமம் தான். எல்லாமே இங்கே மனசு தான் இப்படி இத்தனை விசேஷ சுகங்களை உண்டு பண்ணி விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ இங்கே யார் ஒரு விவேகி இதை விசாரித்து விழித்து கொள்கிறானோ, இந்த உண்மையை உணர்ந்து கொள்கிறானோ, அவன் தன்னுடைய சொரூபத்திலே அந்த ஆத்மாவிலே தங்கி விடுவான். அவனுக்கு பந்தமும் இல்லை மோட்சமும் இல்லை, அவன் ஆத்ம நிஷ்டையில் எப்போதும் கலங்காமல் இருப்பான் என்று இந்த மந்திரத்தில் சொல்றார். ஏவம் ஞாத்வா சதா யோகி பிரம்மபாவம் சமாஸ்திரதகா நா பந்தம் நா மீ மோட்சம் ஆத்மனி சம்ஸ்திதகான்ட்டார். அப்போ இங்கே பந்தமும் இல்லை மோட்சமும் இல்லை, ரெண்டையுமே அவன் பார்க்க மாட்டான். ஏனென்றால் இருப்பது ஆத்மா மட்டும்தான். அப்போ அந்த ஆத்ம நிஷ்டையிலேயே அவன் எப்பொழுதும் இருப்பான் என்று இந்த பாடல் நமக்கு புரிய வைக்குது. இதே மாதிரி ரிபுமுனிவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அத்தியாயம் அத்தியாயம் வரையா வராரு. இப்போ நம்ம அப்படியே ஒரு மூன்றாவது அத்தியாயத்துக்குள்ள போறோம். இங்க மீண்டும் சொல்றார் ரிபுமுனிவர், ரிபு உவாச்சம் ஸ்ருணுநாக மகாபாகா உணரப்ய சமாதரா பிரம்மபாவம் பிரவக்ஷாமி நான் எத்திஞ்சிதிதம் ஜகத். இப்ப ரிபு முனிவர் பேசுகிறார், என்ன சொல்றார் அப்படின்னா, நிதாகா பாராட்டு பெறத்தக்கவனே, உனக்காகவே நான் இந்த விஷயத்தை சொல்லுகின்றேன். அந்த பரம்பொருளின் நிலையை விளக்குகின்றேன். அது எப்படி அப்படின்னா, உண்மையானது பிரம்மம் மட்டும்தானப்பா, நீ இந்த உலகமாக பார்ப்பதெல்லாம் கற்பனை அப்படின்ட்டு இங்க புரிய வைக்கிறார். அதாவது அவர் ஏற்கனவே இந்த விஷயத்த சொல்லிட்டார், நிதாகனுக்கு வந்து ஏற்கனவே சொல்லிட்டார், இங்கு இருப்பது பிரம்மம் மட்டும்தான், இந்த உலகமாக பார்ப்பது வந்து கற்பனை அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப நாம வந்து இந்த இடத்துல ஒரு சந்தேகத்தை எழுப்புறோம். எப்படி எழுப்புறோம்? பொதுவா நம்ம மாதிரி ஆட்களுக்கு என்ன மாதிரி சந்தேகம் வரும்? அது எப்படிங்க, பிரம்மத்தை நான் பார்க்கவே இல்லை, அதுதான் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா இந்த உலகத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஆனா இதை போய் கற்பனைன்னு சொல்றீங்க, எப்படிங்க? சம்பந்தமே இல்லாம ஒரு முரண்பாடான விஷயமா இருக்கே, இதை எப்படி நான் நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம். இந்த சாஸ்திரமெல்லாம் அப்படித்தான சொல்லுது, அத்வைத வேதாந்தம் இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, இருப்பது பிரம்மம் மட்டுமே சொல்லிடுது. வேதமும் என்ன சொல்லுது? பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா அப்படின்னு சொல்லிடுது. அப்ப இங்க வந்து மித்யா மாறிக்கொண்டே இருக்கிறது, தோன்றி மறைகிறது, கற்பனை கனவு அப்படி இப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எப்படி இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உலகத்தை போய் கற்பனை கனவுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனா கண்ணுக்கே தெரியாத ஒரு பிரம்மத்தை போய் சத்தியம்னு சொல்றீங்க, இது நம்மளால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும்போதுதான் இங்க நம்முடைய சனாதன தர்மத்துடைய ரிஷிகள் என்ன சொல்லி புரிய வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க கவனிச்சிங்கன்னா, தெளிவா புரிய வைக்கிறாங்க, நீங்க எதை தேடுறீங்களோ அதை தேடும் பொருளாக நீங்களே இருக்கிறதுனால நீங்க ஏன் போய் இல்லாததை இருப்பதாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய இருப்புனாலதான் இந்த உலகம் தெரியுது, நீங்க இருக்கிறதுனால தானே கண்ணாடியில உங்க உருவம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு புரிய வைக்க வராங்க. அப்ப நாம அதை கொஞ்சம் ஆழ்ந்து விசாரித்து பார்த்தால்தான் இதுக்கான விளக்கம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே உபனிஷத் பாடங்கள் எல்லாம் எடுக்கும்போது இதுக்கான தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இப்பவும் அதை தான் சொல்றோம், என்ன மாதிரி விஷயங்களை நம்ம உங்களுக்கு புரிய வைக்க பார்க்கறோம் அப்படின்னா, இங்க உலகமாக தெரிவது கற்பனை கனவு அப்படின்னு ஏன் சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா, இங்க இருப்பு வந்து உண்மையிலேயே சத்து தான், ஆனா அந்த சத்தினுடைய பிரகாசம் வந்து சித்தாக வெளிப்பட்டு அது உலகமாக மாறிவிட்டதுனால அந்த உலகம் இருப்பது போல நமக்கு தோன்றுவது எதனால? அந்த சத்து இருப்பதினால. அந்த சத்து இருப்பதினாலதான் சித்து இருக்கு. அங்க சத்து இல்லைன்னா சித்தும் இருக்காது இல்லையா? ஏன்னா சத்தினுடைய வெளிச்சம் தானே அந்த அறிவு ஒளி, அந்த சூரியனுடைய வெளிச்சம் தானே இங்க நம்ம பார்க்கிற இந்த ஒளி, அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம கடந்த பாடத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுதான். இப்போ மீண்டும் நான் நினைவுபடுத்துறேன். அப்போ இங்கே இதை எப்படி திருமலருடைய திருமந்திரமும் சொல்லுது அப்படின்ட்டு நான் ஒரு பாடல் கூட அடிக்கடி சொல்றது தான், மீண்டும் இப்பவும் சொல்லணும், அந்த மரத்தை மறைத்தது மாமத யானை அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே மரமா பார்க்கும்போது அங்கே அந்த மரத்தில் செய்யப்பட்ட உருவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான் அந்த தச்சன். அந்த தச்சனா ஆசாரியோ அந்த வேலை செய்ய வர்றவன் என்ன பண்ணுவான், மரத்தை தட்டி பார்ப்பான், இது தேக்கு மரமா வேப்ப மரமா எதனால் செய்யப்பட்ட மரம் அப்படின்னு தட்டி பார்ப்பான். அப்போ அந்த மரத்தில் நம்ம செதுக்குனா நல்ல ஒரு சிற்பம் வருமா அப்படின்னு ஆராய்ந்து பார்ப்பான். அவனுடைய மைண்டு பூரா அந்த மரத்து மேலே தான் இருக்கும். அந்த மரத்தில் ஒரு யானையை செதுக்கிட்டாலும் அந்த யானையை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான், அது எந்த மரத்தினால் செய்யப்பட்டதுங்கிறத தான் அவன் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருப்பான். அப்போ அவனுடைய மனோபாவம் வந்து மரமா பார்க்கும்போது யானை தெரியறதில்லை, ஆனால் குழந்தை வந்து பார்க்கும்போது யானை தெரியுதில்லை. குழந்தைக்கு வந்து யானை தான் தெரியும், மரம் என்ன குவாலிட்டி, அது தேக்கு மரமா இல்லை வேப்ப மரமானலாம் குழந்தைக்கு கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து பார்த்த உடனே யானை அப்படின்னு பதறி அப்பா கிட்ட போய் ஒட்டிக்குது, எனக்கு யானை வந்திருக்குப்பா அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு. அப்போ இங்கே விசாரித்து பார்த்தா இப்போ நமக்கு என்ன புரியுது, யானையாக பார்க்குறவங்களுக்கு மரம் என்ன மரம்னு தெரியாது, மரமாக பார்க்குறவங்களுக்கு யானை என்ன யானைன்னு தெரியாது. அப்படி தான் இங்கே நிலைமை. அது மாதிரி இங்கே நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பரமாக பார்த்தீங்கன்னா உலகம் தெரியாது, உலகமாக பார்த்தீங்கன்னா பரம் தெரியாது. அப்போ நாம் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, எல்லாமே இருப்பதெல்லாம் சர்வம் பிரம்மமயம் அப்படின்ட்டு நீங்கள் பரமாக பார்க்கறது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, இந்த அத்தியாத்ம ஞானத்தினால தான் அப்படி பார்க்க முடியும், இல்லைன்னா எப்படி பார்க்க முடியும், மனசு ஏற்றுக்காதுல்ல. இது எல்லாம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசு என்ன மாதிரி கேள்வி எழுப்புது, எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கிறான் அவனை போய் நீங்கள் பிரம்மம்னு சொல்கிறீங்க. நீங்கள் பிரம்மம் சொல்கிறது வந்து ஒரு ஞானிகளை சொல்லலாம், ஒரு மகான்களை சொல்லலாம், அல்லது கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வ விக்கிரகங்களை சொல்லலாம், ஆனால் இங்கே விவகாரத்தில் இருக்கிற ஒரு ஈனப்பிறவிய ஈன மனிதனை எல்லாம் கூட நீங்க பிரம்மம்னு சொல்றீங்க, சர்வம் பிரம்ம மயம்னு சொல்றீங்க. அப்ப புழு பூச்சிகள் தாவரங்கள் பறவைகள் மிருகங்கள் அப்படின்னு எல்லாமே பிரம்மமா இருக்குன்னா எப்படிங்க எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு விசாரித்து பார்த்தா, அதுதான் இங்க நமக்கு நம்ம இடத்துல இருக்கின்ற அந்த சுய அறிவு பிரகாசம். இந்த சுய அறிவு தான் என்ன பண்ணுதுன்னா, இது இது இன்னது என்று பகுத்து பிரித்து பார்த்து அதுல பல நாமங்களையும் ரூபங்களையும் உண்டாக்கி வைத்து கொண்டு அதை விவகாரம் பண்ணாலும் கூட அந்த விவகாரத்துக்கு ஆதாரமாக இருப்பது அந்த சுய அறிவு. அந்த சுய அறிவு இருப்பதனால்தான் இங்கு இந்த உலகம் பலவாறாக காணப்படுகிறது. இதுக்கு வந்து நம்ம எப்படி கடந்த முறை அவமானம் கொடுத்தோம் அப்படின்னா, தங்கம் மட்டும்தான் இருக்கு, ஆனா தங்கத்தால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் பலவாறாக இருக்கு. அது நெக்லஸா இருக்கலாம், செயினா இருக்கலாம், கம்மலா இருக்கலாம், வளையலா இருக்கலாம். ஆனா அப்படி விதவிதமா நமக்கு பார்வைக்கு தெரிகிற அந்த விவகாரங்கள் எல்லாம் எதனுடைய அதிஷ்டானத்தில் இருக்கு? தங்கம்ங்கிற அதிஷ்டானத்தில் இருக்கிற மாதிரி இங்கு பிரம்மம் என்ற அதிஷ்டானத்துல அது விதவிதமாக தோன்றுகிறது. ஆனால் அந்த தோற்றங்கள் எல்லாம் இல்லாம பண்ணா என்ன ஆகிடும்? அந்த செயினையோ நெக்லஸையோ கம்மலையோ உருக்கிட்டா என்ன ஆகும்? மீண்டும் அது தங்கமாக தான் மாறப்போகுது. அப்ப அந்த தங்க பொருட்கள்ல இது உயர்ந்தது இது தாழ்ந்தது அப்படின்னு ஏதாவது தீர்மானம் பண்ண முடியுமா? நம்ம செய்யக்கூடிய அந்த டிசைனை வச்சுதான் நாம தீர்மானம் பண்றோம். இந்த செயின் பார்க்க நல்லா இருக்கு, இந்த செயின் பார்க்க நல்லா இல்லை, இந்த நெக்லஸ் சூப்பரா இருக்கு, இந்த நெக்லஸ் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ரெண்டு விதமான நெக்லஸை நம்ம வந்து அந்த தங்க கடையில ஷோரூம்ல போய் பார்த்தாலும், இந்த நெக்லஸ் என்ன விலைங்கன்னு கேட்குறோம், இது ஒரு 8 லட்சம் ரூபா வருதுங்கிறான். இந்த நெக்லஸ் என்ன விலைங்கன்னு கேட்குறோம், அதுவும் 8 லட்சம் ரூபா வருதுங்கிறான். பட் உங்க மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு நெக்லஸை ஓகே பண்ணுது, ஒரு நெக்லஸை ரிஜெக்ட் பண்ணுது. ஆனால் விலை என்னமோ 2-8 லட்சம் ரூபா தான், ரெண்டும் தங்கம் தான், ரெண்டுமே பார்ப்பதற்கு நகை தான். ஆனால் மனசு என்ன பண்ணுதுன்னா, ஒன்ன விரும்புது ஒன்ன விரும்ப மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, இதுதான் மனதின் போக்கு. இப்போ இந்த மனதின் போக்கை நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். நான் சொல்கிற சப்ஜெக்ட் எப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ நகைக்கடையில் போய் நகை வாங்கும்போது அந்த தங்கத்தினுடைய மதிப்பு ரெண்டும் ஒன்றே, வெயிட்டு போட்டால் ரெண்டும் ஒரே வெயிட்டு. அந்த தங்கத்தினுடைய மாடல் வேறு வேறு, டிசைன் இது ஒரு மாதிரி டிசைன், அது ஒரு மாதிரி டிசைன். விலை ரெண்டும் ஒரே, இது விலை எடை போட்டு பார்த்தா 8 லட்சம் ரூபா வருதுங்கிறாரு, அதை எடை போட்டு பார்த்தா 8 லட்சம் ரூபா வருதுங்கிறாரு தங்கத்தினுடைய விலை. இப்ப நீங்க ஒன்ன விரும்புறீங்க, ஒன்ன வேண்டாம்னு வெறுக்கிறீங்க பாருங்க. ஒன்ன விருப்பு பாட்டுறீங்க, ஒன்ன வெறுப்பு காட்டுறீங்க. இப்ப உங்க மனதளவுல ஒன்ன விருப்பு ஒன்ன வெறுப்ப காட்டுறதுனால அந்த தங்கத்தினுடைய மதிப்பு மாறிடுமா? மாறாது. நீங்க உங்களுக்கு பிடிச்ச நெக்லஸ் வாங்கிட்டு போயிட்ட பிறகு கூட இன்னொரு 8 லட்சம் ரூபா இருக்கிற நெக்லஸ் இன்னொருத்தருக்கு பிடிச்ச அவர் வாங்கத்தான் போறாரு. உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அது பயன்பாட்டுக்கு இல்லாம போயிடாது. அந்த நெக்லஸ் இன்னொருத்தர் 8 லட்சம் ரூபா போட்டு வாங்கிட்டு தான் போக போறாங்க. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது உங்களுக்கு வேணா பிடிக்காம இருக்கலாம். இந்த மெத்தட் அப்படியே எடுத்து நீங்க இந்த உலகத்துல அப்ளை பண்ணணும், இந்த உலக விவகாரங்கள்ல அப்ளை பண்ணணும். இந்த உலக விவகாரங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன புரியும்னா, இப்ப உங்க மனசுக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கு, ஒரு சில விஷயங்கள் பிடிக்கல. அப்ப அதை வைத்து கொண்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கறதுனால அது மோசம் அப்படின்னு நீங்க எப்படிங்க தீர்மானம் பண்ண முடியும்? உங்களுக்கு ஒரு நெக்லஸ் பிடிக்கல, அது மோசம் நீங்க தீர்மானம் பண்ணிட்டதுனால அது மோசம் ஆயிடாது. இன்னொருத்தருக்கு பிடிச்ச ஒரு வாங்கிட்டு தான் இருக்காரு. அது மாதிரி இந்த உலகத்துல உங்க மனப்பான்மையில ஒன்னு உயர்ந்தது இன்னொன்னு தாழ்ந்தது அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பது உங்களுடைய அஜ்ஞானம் அறிவீனம். ஆனால் படைப்பில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. ஏனென்றால் எல்லோம் ஒன்றே, எல்லாம் சர்வம் பிரம்மமயம். அப்ப இங்க எல்லாமே ஒரே பொருளில் உண்டாக்கப்பட்டிருக்கு. எல்லாம் தங்கத்தில் உண்டாக்கப்பட்டது போல இங்க எல்லாம் பிரம்மத்தினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பிரம்மத்தினால் உண்டாக்கப்பட்ட இந்த ஒட்டுமொத்த உலகத்தை ஒன்று உயர்ந்தது ஒன்று தாழ்ந்தது என்று வித்தியாசப்படுத்தி பார்ப்பது மனித மனம்தான் தவிர அந்த படைப்பில் எந்த வித்தியாசமும் இல்லை. அதுக்குதான் இந்த நெக்லஸ் ஓமானம். இந்த நெக்லஸ் ஓமானையே இப்படி நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்குன்னா, நமக்கு பிடிக்கலங்கிறதுக்காக யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. சிலருக்கு அது பிடிக்கலாம், உங்களுக்கு பிடிச்சதை இன்னொருத்தருக்கு பிடிக்கணும்னு சொல்ல முடியாது, அவருக்கு பிடிக்காமல் கூட போகலாம். நீங்க அருமையா இருக்கு நெக்லஸ் வாங்கிட்டு வந்து நீங்க போட்டுட்டு உங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட காட்டின உடனே அவர் பார்த்துட்டு, என்னங்க இது ஒரு டிசைன் வாங்கியிருக்கீங்க, இதை விட நல்ல டிசைன்லாம் இருக்குல்லன்னு அவங்க சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஆகிடும்? கருக்குன்னு ஆகிடும். என்னடா இவ்வளோ அருமையான ஒரு டிசைன் நான் செலக்ட் பண்ணிட்டு வந்து நான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், இந்த அம்மா பிடிக்கலன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு உங்கள் மனசு அப்படியே வருத்தம் ஆகிடும். அப்போ என்ன காரணம்? ஒவ்வொருத்தருடைய மனோபாவம் வேற வேற. அப்போ இதை நம்ம நல்லா இங்கே ஆழ்ந்து கவனித்து பார்த்தா, இந்த ஏற்றத்தாழ்வுகள் மனதினால் நிகழ்வது அப்படிங்கிறதுனால இந்த மனதின் நிகழ்வே ஒரு மாயை, ஒரு கற்பனை அப்படின்னு அங்கே சாஸ்திரம் அதை விளக்கம் கொடுத்து, உண்மையிலேயே இந்த மாதிரி தோன்றி மறைகின்ற ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணமாக இருக்கின்ற மனதின் அதிஷ்டானம் அந்த தூய அறிவாகிய ஆத்மா மட்டுமே, பிரம்மம் மட்டுமே அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை நமக்கு இங்கே புரிய வைக்குது. அப்போ நீங்கள் இதை தான் இங்கே புரிஞ்சுக்கணும். ரிபுமுனிவர் வந்து நிதாகனுக்கு சொல்கிற விஷயம் இதுதான். நிதாகா, மீண்டும் உனக்கு இதை சொல்கிறேன், பரம்பொருளின் நிலையை விளக்குகிறேன். உலகம் என்று தெரிவதெல்லாம் கற்பனை, உண்மையானது பிரம்மம் மட்டுமே அப்படின்னு அவர் புரிய வைக்கும்போது, இங்கே சுயம்பிரகாச அறிவில் வெளிப்படுகின்ற விசய சுகங்களிலே ஏற்றத்தாழ்வுகளை பார்ப்பது மனசு, ஆனால் அங்கு இது உயர்ந்தது இது தாழ்ந்தது என்ற பேதமை அந்த அறிவினிடத்தில் இல்லை. ஏன்னா அறிவு வந்து எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே தன்மையில் இருக்கிறதுனால அதனிடத்துல ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது, பாவ புண்ணியம் கிடையாது, நல்லது கெட்டது கிடையாது. இந்த தங்கம் ஓமானம் மூலமா உங்களுக்கு இந்த விஷயத்த புரிய வச்ச மாதிரி இன்னொரு ஓமானம் சொல்றேன். இப்போ நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற அறிவினாலதான் இப்போ இந்த இதை பார்த்து பேனா அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க, இன்னொன்ற பார்த்து பென்சில்னு புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ உங்களுடைய உபயோகத்தில் இதுக்கு பேனா இது பென்சில்னு பெயர் வச்சிருக்கீங்க, அந்த பெயர் மாறுது, உருவம் மாறுது. உபயோகத்தில் கூட அந்த பென்சிலில் எதையாவது நீங்கள் எழுதினா அழிச்சு போகுது, ஆனால் பேனாவில் எழுதுனா அழியாமல் இருக்கு. அப்போ இந்த தன்மை உங்களுக்கு மாறுபட்டு காணப்பட்டாலும் விதவிதமாக தெரிந்தாலும் இது பேனா இது பென்சில் என்று நீங்கள் புரிந்து கொண்டாலும் இது எல்லாம் யாருடைய இருப்பில் இருக்குன்னு நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிறதுனால தான் இதை பென்சில்னு சொல்ல முடியுது, இது பேனான்னு சொல்ல முடியுது, அதை உபயோகப்படுத்த முடியுது. நீங்கள் இல்லைன்னா அதை பேனான்னு சொல்ல முடியாது, பென்சில்னு சொல்ல முடியாது, அதை உபயோகப்படுத்தவும் முடியாது. அப்போ அது மாதிரி நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கே இருப்பது அந்த தூய அறிவாகிய ஆத்மா மட்டுமே, பிரம்மம் மட்டுமே அப்படிங்கிறதுல கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இங்கே கிளியர் பண்ணுறார். அடுத்த பாடலில் சொல்கிறார், ஆகாசவத் நிராகாரம் பிரம்மைவ வாஸ்தி நிரந்தரம், யத் வித்யதேச சர்வத்ர தத் பிரம்மைவாத கேவலம். இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆகாயத்தைப் போல ரூபமற்றதும் எல்லா பொருள்களையும் தாங்குவதும் எதுவோ அது பரம்பொருள் மட்டுமே. அப்போ இந்த ஆகாயத்தின் மூலமாக இங்கு எது இருந்தாலும் எது தோன்றினாலும் அது பிரம்மம் மட்டுமே. அப்போ இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆகாயத்தின் மூலமாக எதெல்லாம் இங்கே தோன்றுகிறதோ அது பூரா பிரம்மத்துக்கு வேறாக இல்லை, அந்த ஆகாயத்துக்கு வேறாக இல்லை. இப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எங்கே போகணுன்னா, திருப்பி நம்ம வேதாந்த பாடத்துக்கு தான் போகணும். வேதாந்த பாடத்தில் நம்ம உங்களுக்கு முதல் முதல்ல என்ன சொன்னேன் அப்படின்னா, ஆரம்பத்தில் புருஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதனிடமிருந்து பிரகிருதின்னு ஒன்று வெளிப்பட்டது. அப்போ அந்த புருஷனிடமிருந்து பிரகிருதின்னு ஒன்று வெளிப்பட்ட உடனே அந்த பிரகிருதியின் இடத்துலேருந்து மகத் அப்படின்னு ஒரு இன்டலெக்ட் வெளிப்பட்டது. அந்த மகத் அப்படிங்கிற ஒரு இன்டலெக்ட் வெளிப்பட்ட உடனே அதன் மூலமாக சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு மூன்று குணங்கள் வெளிப்பட்டன அப்படின்னு நம்ம வேதாந்த சாஸ்திரத்தில் படைப்பின் சாராம்சம் பார்த்தோம். இப்போ படைப்பின் சாராம்சத்தை பார்க்கும்போது அங்கே புருஷன் அப்படின்னு சொல்கிறதும் பிரகிருதி அப்படின்னு சொல்கிறதும் எந்த அடிப்படையில் நம்ம சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, அந்த புருஷன் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து அறிவு என்றோம், பிரகிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை வந்து மனசு என்றோம். அந்த மனதில் வந்து அந்த அறிவு பிரகாசிக்கிறதுனால அது ஒரு மகத்தத்துவமாக ஒரு புத்தி சக்தியாக மாறி இது இது இன்னது என்று பகுத்தறியக்கூடிய பரிணாமத்தில் இங்கே இந்த பூமியில் பயணம் பண்ணுது அப்படிங்கிற புரிதலோடு நம்ம அந்த பாடத்திட்டத்தை பார்த்துக்கிட்டு வந்தோம். அத்வைத வேதாந்த வகுப்புகளில் நம்ம அதை பார்த்தோம், அலசனோம். இப்போ இங்கே அதை தான் சொல்கிறார், அதாவது எல்லையற்ற பரமாத்மா பரபிரம்மம் ஒரு ரூபமற்றது, அதுக்கு உருவம் கிடையாது, அது ஒரு நிர்குணஸ்வரூபம். அப்போ அப்படிப்பட்டது அது எப்படி இருக்கு தெரியுமா, அது ஆகாயத்தை போல இருக்கிறது அப்படின்ட்டாரு. ஆகாயம் எப்படி நிர்குணமாக இருக்கு, கண்களால் பார்க்க முடியாது, அதுக்கு ஏதாவது நிறம் இருக்கா, அதுக்கு ஏதாவது சுவை இருக்கா, அதுக்கு ஏதாவது திடம் இருக்கா, இந்த டீத்தூள் விளம்பரம் பண்ணுறான்ல மனம் திடம் குணம், அது மாதிரி இங்கே அந்த பிரம்மத்துக்கு ஏதாவது மனம் இருக்கா திடம் இருக்கா குணம் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, அது நிர்குணஸ்வரூபம். அது என்ன எப்படின்னு கூட தெரிஞ்சிக்க முடியாது. அப்படி ஒன்று இருக்குன்னா அதுக்கு பேர் தான் வெட்ட வெளி, அதுக்கு உருவமே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வெட்ட வெளி அப்படிங்கிறத நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம், ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஸ்பேஸு அப்படின்னு சொல்கிற ஒரு மிக பிரம்மாண்ட வெளியில் இவ்வளோ பெரிய ஒரு கேலக்ஸியே மிதக்கிட்டு இருக்கு, ஒரு பால்வெளி மண்டலமே மிதக்கிட்டு இருக்கு. அந்த பால்வெளி மண்டலத்தில் ஏகப்பட்ட கோள்கள் இருக்குது. அப்போ அந்த பால்வெளி மண்டலத்தில் இருக்கிற கோள்களில் பூமின்னு ஒரு பந்து இருக்குது, அந்த பூமிங்கிற பந்துக்குள்ளே ஏகப்பட்ட ஜீவராசிகள் வாழுது. அப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இப்போ இத்தனை படைப்புக்கும் காரணமாக அந்த வெளி இருந்தாலும் அந்த வெளி தான் இதையெல்லாம் தாங்கி கொண்டிருக்கு. அந்த வெளி இருப்பதினால தான் இதெல்லாம் இருக்குது, இல்லைன்னா இதை எதுவுமே இருக்காது. அப்போ அந்த வெளியின் இருப்பினாலே இந்த பிரம்மாண்ட பால்வெளி மண்டலமும் அந்த பால்வெளி மண்டலத்தில் இருக்கின்ற பல கோள்களும் அந்த கோள்களிலே பூமி என்ற ஒரு கோளும் அந்த பூமி என்ற கோளிலே இருக்கின்ற பல்வேறு ஜீவராசிகளும் அப்படின்னு நம்ம பார்த்தா, இந்த மாதிரி ரொம்ப இன்டெப்தா பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன புரியும், அப்ப எது இருந்தாலும் தோன்றினாலும் அது பிரம்மமாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த வெட்ட வெளி இல்லைன்னா இது எதுவுமே தோன்ற முடியாது, இருக்கவும் முடியாது. அப்ப இதனுடைய இருப்பு எதனுடைய அதிஷ்டானத்தில் இருக்கு, அந்த சத் என்ற பரமன் அதிஷ்டானத்திலே, அந்த பரமாத்மாவின் அதிஷ்டானத்திலே இருக்குது அப்படிங்கறத இங்க புரிய வைக்கிறார். ஆகாயத்தை போல ரூபமற்றதும் எல்லா பொருள்களை தாங்குவதும் அந்த பரம்பொருள் மட்டுமே. என்ன இருந்தாலும் எது தோன்றினாலும் அது அந்த பிரம்மம் மட்டுமே அப்படின்ட்டு ரொம்ப அருமையா அந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்ப நம்ம இப்படிதான் இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த புரிதலை மீண்டும் மீண்டும் அவர் ரிவிஷன் பண்ணிட்டே இருப்பாரு. கிருபு முனிவர் பொறுத்த வரைக்கும் அந்த பானை விஷயத்தை சொல்லுவாரு, அப்புறம் மேற்கொண்டு வேறு பானை உடைஞ்சா என்ன ஆகும், அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு திருப்பி அதே டாபிக் பேசுவாரு. ஏன்னா அந்த சொன்ன மந்திரமே மீண்டும் மீண்டும் வரும். அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஆகாய தத்துவத்தை தான் இப்ப திருப்பி சொல்றாரா, அடுத்தது இதே மாதிரிதான் சொல்வாரு. யதா கடே ஸ்திதோ வியோம்னேவ சர்வகதா ஸ்திதா ததா தேகே ஸ்திதோ அப்யாத்மா சர்வ வியாபி நிரஞ்சனகா. அந்த பானைக்குள்ளே இருக்கின்ற ஆகாயம் எப்படி எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறதோ, அப்படியே உடலுக்குள் இருக்கும் ஆத்மாவும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஊடுருவி நிறைந்துதான் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை இங்க சொல்றார். அப்ப இங்க நம்ம இந்த பாடத்திட்டத்துல ரொம்ப நம்ம இன்டெப்தா வரும்போது நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க ஒரு இருப்பு இருக்கு, அதுக்கு பேரு சத்து. அந்த சத்து என்பது உண்மையிலே எப்படி இருக்கு, அது ஒரு வெளி, அந்த வெளிக்கு உருவம் கிடையாது, ஆகவே அது நிர்குணம். அப்ப அந்த நிர்குணமான அந்த வெட்ட வெளிக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, அது கேலக்சியா இருக்கு, அந்த கேலக்சியில எத்தனையோ கோள்கள், பால்வெளி மண்டலத்துல எத்தனையோ கோள்கள், அதுல பூமி என்ற ஒரு பந்து, அந்த பூமி பந்துக்குள்ள ஏராளமான ஜீவராசிகள். அப்ப இவ்வளவு படைப்பு இருக்கு. இப்ப நம்ம சாதாரணமா இந்த பூமியை வச்சுக்கிட்டு நம்ம பார்த்தாலே நம்ம பிரமிச்சு போறோம், இந்த பூமியில என்ன ஒன்று ரெண்டு ஜீவராசியா இருக்கு, எத்தனை 84 லட்சம் யோனியில பிறப்பெடுத்த ஏகப்பட்ட ஜீவராசிகள் இருக்கு. அதே மாதிரி இந்த பூமி என்ன சாதாரணமாக இருக்கு, எல்லையற்ற நிலப்பரப்பு. அந்த எல்லையற்ற நிலப்பரப்புல 3/4 நீரு, 1/4 நிலம். ஆனா அந்த 3/4 நீரு, 1/4 நிலப்பரப்பே பாத்தீங்கன்னா பிரம்மாண்டம். அமேசான் காட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டீங்கன்னா எந்த பக்கம் பூந்து எந்த பக்கம் வெளியே வருதுன்னு தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான திக் ஃபாரஸ்ட். அப்ப அது மாதிரி இந்த பூமியினுடைய பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையும் அப்படிதான். நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில எந்த பக்கம் பூந்துட்டு எந்த பக்கம் வெளியே வர முடியும்னு சொல்லவே முடியாது, எல்லாமே ரொம்ப இன்டீரியர் ஃபாரஸ்ட். அப்ப அந்த ஃபாரஸ்டுக்குள்ளெல்லாம் நம்ம தடம் தெரியாம உள்ள போயிட்டா வெளியே வர முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பூமியில ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேயே நம்ம உள்ள நுழைஞ்சா வெளியே வர முடியாதுங்கிற அளவுக்கு நாம ஒரு சாதாரண அற்பமான உடம்பை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸல்ல நீங்க இந்த அற்பமான உடம்புல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த கேலக்சி சுத்துறதை வச்சு நீங்க உங்களை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு தூசுதான் சொல்லுது சாஸ்திரம். இந்த கேலக்சியோட கம்பேர் பண்ணும்போது நீங்க ஒரு ஊதுற ஒரு தூசு. நீங்க ஓட்டு வீட்டுல குடியிருக்கும் போது கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஓட்டு வீட்டுல வந்து மேலே வந்து ஓடுக்கு மேலே வெளிச்சம் வரத்துக்காக ஒரு கண்ணாடி பதிச்சிருப்பாங்க. அந்த கண்ணாடி வழியா சூரிய ஒளி வந்து வீட்டில் காரையில் விழும். அந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படி தான் ஓட்டு வீட்டில் குடியிருக்கும் போது அந்த கண்ணாடி வழியா சூரிய ஒளி வந்து வீட்டு காரைக்குள்ளே விழும். அப்படி வீட்டு காரைக்குள்ளே விழும்போது அந்த சூரிய ஒளியை நாங்கள் கவனிச்சோம் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட தூசுக்கள் அப்படியே பறந்துட்டு இருக்கும். அந்த தூசுகள்லாம் அப்படியே காற்றுல அப்படியே ஆடிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். கையில் போட்டு நீங்கள் தட்டிங்கனாலும் அது கண்டுபிடிக்க முடியாது, அது கையில் பிடிக்கவும் முடியாது, கையில் அசைக்கவும் முடியாது. அப்படியே அத்தனை தூசுகளும் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த சூரியன் வந்து கண்ணாடி வழியாக ஊடுருவி பாய்கின்ற அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேயே எத்தனை கோடிக்கணக்கான தூசுகள் இருக்குங்க. அந்த கோடிக்கணக்கான தூசுகளை ஒரு தூசை கூட நம்மளால் கையில் பிடிச்சி பார்க்க முடியாது, தொட்டு கூட உணர முடியாது. அப்படி ஒரு அருமையான லீலை வந்து அந்த குறிப்பிட்ட அந்த சூரிய ஒளிக்கதிர்களை நமக்கு புரியுது இல்லையா. அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இந்த எல்லையற்ற பிரம்மாண்டத்துக்குள்ள இருக்கிற இந்த விஷயத்துல நீங்க நானெல்லாம் அந்த தூசு மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்கிறோம், ஒண்ணுமே இல்லை. இங்க இந்த பூமிங்கிற பந்தே அந்த கேலக்சியை கம்பேர் பண்ணும்போது ஒரு தூசு மாதிரி தான், இந்த வெட்ட வெளியை கம்பேர் பண்ணும்போது அங்க ஒண்ணுமே இல்லை. அப்படி பிரம்மாண்ட ஒரு யூனிவர்சல், அப்படிப்பட்ட பிரம்மாண்ட யூனிவர்சல்ல அந்த பிரம்மாண்ட வெட்ட வெளியில ஒரு சின்ன தூசி மாதிரி இருந்துகிட்டு நாம எண்ணத்தை போய் தெரிஞ்சுக்க முடியும், ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா இந்த ஒரு தூசியில ஒரு அறிவு வந்து பிரகாசிச்சு தன்னை காட்டி கொடுக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கணும், மகோன்னதம் இருக்கணும், அதனுடைய வைபவத்தை வார்த்தைகளால் விளக்க முடியுமா, விளக்கவே முடியாது. அப்ப நீங்க ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க. அப்போ அதை தான் இங்கே இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு. கதோன் மந்திர்ன வித்தியேத வியோம்னோ நாஸ்தி விபக்ஷனம் தேகோன் மந்திர்ன வித்தியேத ஆத்மன கிஞ்சிதாத்மனி. பானை உடைஞ்சாலும் அதுக்குள்ளே இருக்கிற ஆகாயத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அப்படியே இந்த உடல் அழிந்தாலும் ஆத்மாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத இந்த பாடலில் தெளிவுபடுத்துறாரு. அப்போ அந்த ஆகாயம் அப்படிங்கிற ஒரு வெளி வந்து எதுலேயும் வருவதும் இல்லை போவதும் இல்லை, இங்கே நடக்கின்ற மாற்றங்கள்னால அது பாதிக்கப்படுவதும் இல்லை. இந்த விஷயத்துக்குள்ள அது வருவதும் இல்லை போவதும் இல்லைங்கும் போது அப்புறம் எப்படி போய் பாதிக்க முடியும், பாதிக்கவும் முடியாது தொடவும் முடியாது. அப்படி ஒரு பிரம்மாண்டம், அப்படி ஒரு அற்புதம் தான் அந்த பிரம்மம், அந்த வெளி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதை அடுத்த பாடலில் இன்னொரு விதமாக புரிய வைக்கிறார். யதா தீப பிரபா சர்வம் பிரகாசயதி பூதலம் ததா சிதாத்மா சர்வசிய பிரகாசோ நாஸ்தி வைபிருதக். இந்த பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னா, எப்படி ஒரு விளக்கு வீட்டில் வச்சிருக்கிறோம், அந்த விளக்கு வெளிச்சமானது அந்த வீடு பூரா வெளிச்சத்தை கொடுக்குதோ, அது மாதிரி இங்கே சிதாகாசம் அப்படிங்கிற ஒரு ஆத்ம ஒளி இந்த உடலுக்குள்ளே இருந்து கொண்டு இந்த உலகத்தை பிரகாசித்து காட்டுகிறது அப்படின்னு ஒரு அருமையான விளக்கத்தை கொடுக்குறார். இங்கே என்ன புரிய வைக்க விரும்புகிறார் ரிபு முனிவர் வந்து நிதாகனுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நிதாகா நீ வந்து ஒரு வீட்டில் இருட்டில் உட்காந்துருக்கிற, அங்கே போய் நீ ஒரு தீக்குச்சியை ஏற்றி ஒரு விளக்கை பற்றிட்டின்னா உடனே அந்த வீடு பூரா பிரகாசமாக வெளிச்சம் வந்துடுது, அந்த வீட்டில் இருக்கிற பொருள்கள்லாம் உனக்கு தெரியுது எது இது என்னது அப்படின்னு அந்த வெளிச்சத்தில் பார்த்துடலாம். ஆனால் அந்த வெளிச்சத்தை நீ ஏற்ற முடியலன்னா நீ இருட்டில் எந்த பொருள் எங்கே வச்சுருக்கேன்னு தெரியாது, நீ எந்த பக்கம் போகணும் வரணும்னு தெரியாது, எதுலையாவது போய் இடிச்சுக்குவேன். அப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்குள்ளே போய் வருவதற்கும் அங்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கும் நமக்கு ஒரு புற வெளிச்சம் எப்படி அவசியமா இருக்கோ, அது ஒரு விளக்கின் ஒளி எப்படி நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி காட்டுகிறதோ, அது போல இங்கு நம்முடைய உடம்புக்குள்ளே இந்த பௌதீக உடலுக்குள்ளே சித்த ஆகாசம் என்கின்ற ஒரு அறிவு ஆகாசம் இருக்கு. அந்த அறிவு ஆகாசம் என்றுதான் நம்ம அதை அழைத்தாலும் அதுதான் இங்க உண்மையில ஆத்மா. அப்ப அந்த அறிவு ஒளி இந்த உலகத்தை வந்து பிரகாசப்படுத்தி காட்டுது. இப்போ இந்த அறிவு ஒளி வந்து இந்த உலகத்தை பிரகாசப்படுத்தி காட்டுறது எந்த அடிப்படையில் பிரகாசப்படுத்தி காட்டுது அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, புலன்கள் அடிப்படையில் தான் பிரகாசப்படுத்தி காட்டும். புலன்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த உலகம் தெரியாது அப்படின்னு நான் ஏற்கனவே பாடம் நடத்தும்போது சொல்லியிருக்கிறேன். கண்கள் இல்லைன்னா உங்களுக்கு காட்சிகள் இல்லை, காது இல்லைன்னா உங்களுக்கு கேள்விகள் இல்லை, அதே மாதிரி மூக்கு இல்லைன்னா உங்களுக்கு நறுமணம் தெரியாது, நாத்தம் தெரியாது, அதே மாதிரி வாயு இல்லைன்னா உங்களுக்கு சுவை தெரியாது. வாய் இருந்து வாய்க்குள்ள நாக்கு இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், இது சர்க்கரை சுவை இது உப்பு சுவை அப்படின்னு நீங்கள் எப்படி பகுத்து பிரித்து பார்ப்பீங்க? அந்த சுவையை கொடுக்குற அந்த அனுபவமே அந்த நாக்குக்கு இருக்கு. அப்போ அந்த நாக்கில் பட்டாதான் உங்களுக்கு வந்து அது இனிப்பா கசப்பா துவர்ப்பா உப்பா அப்படின்னு தெரியும். இப்போ நீங்கள் அதே உப்பையோ சர்க்கரையோ எடுத்து உடம்புல வேற எங்கேயாவது தடவி பாருங்களேன், ஒரு சர்க்கரை எடுத்து கையில் வச்சு தடவுங்க, அல்லது ஒரு காரத்தை எடுத்து மூக்கில் வச்சு தடவுங்க, உங்களுக்கு ஏதாவது அதனுடைய சுவை தெரிஞ்சுக்க முடியுமானா? முடியாது. அப்போ அதுக்கு ஒரு புலன் இருக்குங்க, அந்த புலன் வந்து நாக்கு. அது மாதிரி இங்க பார்க்கின்ற பார்வைக்கும் ஒரு புலன் இருக்குங்க, அதுக்கு பேரு கண்ணு. அப்ப இது மாதிரி நம்ம இடத்துல ஐந்து விதமான புலன்களை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை நம்ம அனுபவமாக்குறோம். அப்ப கண்ணால் ஒரு விஷயத்தை அனுபவமாக்குறோம், காதால் ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், மூக்கால் நுகர்கின்றோம், நாக்கால் சுவைக்கிறோம். இப்படி நம்ம பல விவகாரங்களை இந்த புலன்கள் மூலமா அனுபவமாக்குவதெல்லாம் எதன் அதிஷ்டானத்தில் நடக்குது நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த உடல் என்ற ஒரு விஷயத்தின் மூலமா நடந்தாலும் இந்த உடலுக்கு ஆதாரமான ஒரு அதிஷ்டானம் இருக்க அதுதானே உயிர். அப்ப அந்த உயிர் இருந்தால்தானே உங்களுக்கு இந்த உடம்புக்குள்ள இருக்கிற புலன்கள் எல்லாம் வேலை செய்யும். அந்த உயிரற்ற ஒரு ஜடப்பொருளா கிடக்கிற பாடியில வந்து அதே காது இருக்கும், அதே கண் இருக்கும், அதே மூக்கு இருக்கும், அதே நாக்கு இருக்கும், ஆனா எதுவுமே வேலை செய்யாது. அப்ப இதை நம்ம ஏற்கனவே கடந்த பாடத்துல சொன்னேன், ஐஸ்கிரீம் வந்து நீங்க செத்துப்போன பணத்தை நாக்குல வச்சு பாருங்க, அது டேஸ்ட் பார்த்துட்டா வெண்ணிலா சுவையா இருக்குது, வெண்ணிலா ஃப்ளேவருங்க அல்லது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவருங்கன்னு சொல்லுமா ஐஸ்கிரீமை நக்கி பார்த்துட்டு, அது ஜடம் ஆயிடுச்சு, டெட் பாடி ஆயிடுச்சு. அப்போ அந்த டெட் பாடி கிட்ட போய் நீங்கள் என்ன டேஸ்ட் கொடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நாக்கு இருக்கும் ஆனால் நாக்கில் சுவை இல்லை, கண் இருக்கும் ஆனால் கண்ணில் பார்க்கும் சக்தி இல்லை. அப்போ இது எல்லாமே எங்கிருந்து கிடைக்குதுன்னா, அந்த சித்த ஆகாசம் என்கின்ற நம்மிடத்தில் இருக்கின்ற அறிவு ஒளியினாலே அப்படின்னு நீங்கள் அருமையாக புரிய வைக்குது சாஸ்திரம். இங்கே ரிபு முனிவர் அதை சொல்கிறார். இப்போ நாம் இருக்கிறோம் அப்படின்னா நான் அப்படிங்கிற உண்மைத்தன்மையை நாம் அந்த ஆத்மா அந்த அறிவு அந்த சித்தாகாசம்னு புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நான் இந்த உடம்பு நான் இந்த மனசு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம இந்த கேள்வி கேட்போம். எப்படி கேள்வி கேட்போம் அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, அதில் வந்து கணவன் இறந்து போய் வீட்டில் இருக்கார், மனைவி அழுதுகிட்டு இருக்கிறா, நம்ம அங்கே போகிறோம், எங்கே இந்த மாதிரி அவர் போயிட்டாருங்க போயிட்டாருங்கன்னா நம்ம அழுவுது. உடனே நம்ம கேட்குறோம், ஏம்மா இவர் தானம்மா உங்கள் வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாள், இப்போ போயிட்டாரு போயிட்டாருங்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா என்ன சொல்லும், இவர் இல்லைங்க என் வீட்டுக்காரு அவர் போயிட்டாருங்க, அப்போ இது யாருங்க, இது அவருடைய பிணம்ங்க அவருடைய பாடிங்க அப்படின்னு அந்த அம்மா அழுதுகிட்டு சொல்லும். இல்லையே இவ்வளோ நாள் இந்த உடம்பத்தானே நீங்கள் வீட்டுக்காரு வீட்டுக்காரன்னு நீங்கள் ஆராதனை பண்ணிக்கிட்டு அவங்கள அரவணைச்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்க, இப்போ என்ன திடீர்னு இவர் டெட் பாடிங்கிறீங்க பணங்கிறீங்கன்னு கேட்டால், அப்போ உண்மையாக அந்த அம்மா நேசம் பண்ணது விரும்பினது அந்த உடலில் கிடையாது, அந்த உணர்வு அந்த உயிரை. ஆனால் அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் என்னோட வீட்டுக்காரர் இருக்காரு, என்னோட வீட்டுக்கார் இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு பெருமைப்பட்டுட்டு இருந்த அந்த அம்மா அந்த பாடியை கண்டு பயப்படுதே, எப்போ எடுப்பீங்கன்னு கேட்குது, கொஞ்ச நேரத்தில் நாத்தம் அடிச்சிடுன்னு வேற சொல்லுது. அப்போ உண்மையாக அந்த அம்மா விரும்பினது அந்த பாடியையா அந்த உடலையா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை, அந்த உள்ள இருக்கிற உயிரை அந்த உணர்வை. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இங்கே படைக்கப்பட்ட எல்லாமே ஒருத்தன ஒன்றை விரும்புவதற்கும் அன்பு செலுத்துவதற்கும் ஆதாரப்படுத்துவதற்கும் காரணமாக இருப்பது அந்த ஆத்மாவின் அந்த சிதாகாசத்தினாலே, அந்த சிதாகாசத்தின் இருப்பினாலே தான் நீங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா, அப்போ இங்கே எல்லாம் பிரம்மமயம் சொல்கிறதுல என்னங்க உங்களுக்கு சந்தேகம், என்னங்க குழப்பம். அப்போ அந்த மாதிரி ஒரு கிளியர் பிக்சருக்கு நீங்கள் வந்துட்டா நீங்கள் எதை நீங்கள் வேதமைப்படுத்தி பார்க்க முடியும், எதை விருப்பு விருப்பு காட்ட முடியும். அப்போ நீங்கள் இந்த நிலையில் நீங்கள் நின்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம உடலுக்கு மரியாதை கொடுக்குறோமா உணர்வுக்கு மரியாதை கொடுக்குறோமா அப்படின்னு நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதையெல்லாம் நேசிக்கிறோமோ அவைகள் எல்லாமே அந்த உணர்வின் அடிப்படையில் அந்த உயிரின் அடிப்படையில் அந்த ஆத்மாவின் அடிப்படையில் தான் நேசிக்கிறோம். அந்த ஆத்மா இல்லாவிட்டால் அதை நாம் நேசிக்க மாட்டோம். அதுக்கு எவ்வளவோ உதாரணம் சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி புரிதல், கணவன் மனைவி உறவில் கணவன் இறந்து விட்ட பிறகு அதே உடம்பு தான் அந்த கணவன் உடம்பு அங்கே இருக்குது, சேரில் உக்காந்துக்கிட்டே கூட இருக்கட்டும், ஆனால் அதை போய் தொட மாட்டோம், பயந்துக்குவோம், ஐயோ அது பாடிங்க அப்படிம்போம். ஏன், அதுக்கு முன்னாடி அதே உடம்பு தான் இருந்தது, ஏன் நம்ம போய் தொட்டோம், அவரை போய் கொஞ்சணும், அவரை போய் அரவணைச்சோம், ஆனால் இப்போ நம்ம தொடவே பயப்படுறோம், ஏன் டெட் பாடி. அப்போ அங்கே பாடிங்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே உயிர் இல்லைங்கிறதுனால அது ஒரு உபயோகமற்ற ஜடப்பொருளாக பார்க்கப்படுது. அப்போ அந்த உயிர் இருக்கிறதுனால தான் அதுக்கு மதிப்பு மரியாதை. அப்போ இங்கே எல்லாமே இங்கே நீங்கள் கொடுக்குற மரியாதை எல்லாமே அந்த உயிருக்கு உணர்வுக்கு தான் அப்படின்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதனுடைய அதிஷ்டானத்தில் இங்கே வெளிப்படுவதெல்லாம் அது இருப்பதினாலே அப்படின்னு உங்களுக்கு அப்பவும் புரியும். அப்பொழுது மட்டும்தான் நீங்கள் அதை நேசிக்க முடியும், இல்லைன்னா இந்த உலகத்தை நீங்கள் எந்த பொருளையும் நேசிக்கவே முடியாது. ஏன்னா எல்லாம் அந்த ஆத்மாவின் இருப்பினாலே இருக்கிறதுனால இங்கே நமக்கு அந்த ஆத்மா இருந்தால் மட்டும்தான் அந்த அன்பு பாசம் நேசம் எல்லாம் அந்த ஆத்மா அந்த உயிர் அந்த உணர்வு அதனிடத்தில் இட்டு விலகும் போது அது ஜடப்பொருளாக மாறுகிறது. விலகுகிறது அப்படின்னா கூட எப்படி புரிஞ்சுக்கணும், அது வருவதும் இல்லை போவதும் இல்லை, அதன் இயக்கத்தை இயக்குகின்ற அந்த இயல்பு வந்து இழந்து விடுகிறது, இந்த பொருள் வந்து அந்த இயக்கத்தை இழந்து விடுகிறது கெட்டு விடுகிறது அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு பொருளை வீட்டில் ரேடியோ வாங்கி உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், அது ரிப்பேர் ஆகிடுது கெட்டு போகுது, அப்போ அதுக்கு மின்சாரம் இருந்தாலும் அது வேலை செய்யலை அப்படின்னா அந்த பொருள் தான் டேமேஜ் ஆச்சு, மின்சாரம் இருந்துக்கிட்டே இருக்கா இல்லையா. அப்போ அது மாதிரி இங்கே உயிர் எங்கும் இருந்து கொண்டே இருக்கு, அந்த உடல் தான் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படி புரிஞ்சுக்கணும். உயிர் வந்து அந்த உடலை விட்டு போயிடுச்சுங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும். இப்போ நான் வந்து ஒரு ரேடியோ வச்சுருக்கிறேன், அந்த ரேடியோ பாடிக்கிட்டு இருந்தது எங்கள் வீட்டில், அப்புறம் திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சு, நான் போய் போட்டு போட்டு பார்க்குறேன், கரண்ட்டை கொடுத்து கொடுத்து பார்க்குறேன், கரண்டெல்லாம் போகுது ஆனால் ரேடியோ பாட மாட்டேங்குது. அப்போ ஏன் என்னாச்சு, அந்த ரேடியோ பழுதாகி விட்டது, அந்த ரேடியோ வேல்யூ இழந்து விட்டது, அவ்வளோ தான் அதை தூக்கி குப்பையில் போடணும், ஆனால் அந்த கரண்ட் என்னமோ இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த கரண்ட்டை கிட்ட கொண்டு வேற ஒரு ரேடியோ வச்சா பாடுதே, இந்த ரேடியோ போட்டால் தானே பாட மாட்டேங்குது, அப்போ இதுதான் டெட் ஆகிடுச்சு. அது மாதிரி இங்கே பாடி தான் டெட் ஆகுது, அந்த உயிரானது போகிறதும் இல்லை வர்றதும் இல்லை, அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்குது. இப்படி புரிஞ்சுக்கணும். இப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இங்கே ஆத்மா வருவதும் இல்லை போவதும் இல்லை, அது எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறது. அதுக்கு தான் பெரியவங்கள்லாம் உதாரணம் சொல்லுவாங்க, ஓமானம் கொடுக்கும்போது மகான்களெல்லாம் ஓமானம் கொடுக்கும்போது எப்படி ஒரு மின்சாரம் வந்து வீட்டில் இருக்கிற எல்லா பக்கமும் போயிட்டு வந்துட்டு இருக்கு வயர் வழியாக, ஆனால் ஒரு பல்பில் கொடுத்த உடனே அந்த பல்பு பிரகாசமாக எரியுது, ஒரு ஃபேனில் கொடுத்த உடனே அந்த ஃபேன் சுத்த ஆரம்பித்து ஒரு காற்று வருது, ஒரு ரேடியோவில் கொடுத்த உடனே பாட்டு பாடுது. அப்போ ஒரே மின்சாரம் தான், ஆனால் அது கொடுக்கக்கூடிய உபகரணங்களை பொறுத்து ரேடியோவில் கொடுத்தா ஒரு மாதிரி பாட்டு பாடுது, ஃபேனில் கொடுத்தா அது வந்து சுற்றி காற்றை உருவாக்குது, அதுவே ஒரு டியூப் பல்ப்லையோ அல்லது ஒரு குண்டு பல்ப்லையோ கொடுத்தோம்னா வெளிச்சத்தை கொடுத்துருது. அப்போ வெளிச்சத்தை உமிழுவதற்கும் அந்த கருவி தான் காரணம், பாட்டு பாடுவதற்கு அந்த கருவி தான் காரணம். அது மாதிரி இப்போ அயன் பாக்ஸ் வச்சுருக்கோன்னா அது சூடாகுது, அப்போ அதுக்கு அந்த கருவி தான் காரணம். அப்போ கருவிகள் மாறி மாறி இருக்கலாம், ஆனால் அந்த கருவிகள் இயங்குவதற்கு காரணமான மின்சாரம் ஒன்றே, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையில்ல உங்களுக்கு. அது மாதிரி இங்கே உடல்கள் மாறி மாறி இருக்கலாம், ஒருத்தர் ஆணாக இருக்கலாம், ஒருத்தர் பெண்ணாக இருக்கலாம், ஒன்று மாடாக இருக்கலாம், ஒன்று ஆடாக இருக்கலாம், அப்படி உடல்கள் மாறி மாறி இருக்கலாம், ஆனால் அந்த அத்தனை உடல்களுக்குள்ளும் இருக்கின்ற உயிர் உணர்வு ஒன்றே, அதுவே பரமன், அதுவே பிரம்மம், அதுவே சத்தியம் அப்படின்னு இங்கே சாஸ்திரம் சொல்லிட்டு, அந்த பிரம்மத்தின் ஒளி, அந்த அறிவின் வெளிச்சம் இங்க ஒவ்வொரு உடலுக்குள்ளும் ஊடுருவி பிரகாசிப்பதினால அது இயங்குவது போல தெரிகிறது. ஆனால் உண்மையில் இங்கு அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் தான் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தி கொள்ளும் போது அது ஜடப்பொருளாக மாறிவிடுகிறது, அவ்வளவுதான். அந்த ரேடியோக்குள்ள மின்சாரம் பாய்ந்து கொண்டே இருந்தாலும் அந்த ரேடியோ இயங்குற வரைக்கும் பாடும், அந்த பல்புக்குள்ள மின்சாரம் பாய்ந்து கொண்டே இருந்தாலும் அந்த பல்பு இருக்கிற வரைக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். ஒரு ஸ்டேஜில் அந்த பல்பு தானாகவே ஃபியூஸ் போயிடும், ஒரு ஸ்டேஜில் ரேடியோ தானாகவே டெட் ஆகிடும், அது மாதிரி ஒரு ஸ்டேஜில் இந்த பாடி தானாகவே தன்னுடைய சக்தியை இழந்துடும். அப்போ அது வந்து டெட் பாடி ஆகிடுது, அப்புறம் அந்த பாடிக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. அப்போ நாம் இங்கே எல்லோருமே ஒருத்தர் வந்த உடனே வாங்க வாங்கன்ட்டு கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் நமஸ்காரம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மரியாதையெல்லாம் யாருக்கு, அந்த பாடிக்கா? கிடையவே கிடையாது, அந்த உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு. அப்போ அந்த உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு அந்த அறிவுக்குத்தான் நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம், அந்த நமஸ்காரம் அதுக்குத்தான் உரித்தானது. ஆனால் அது புரியாமல் அந்த வணக்கம் நமஸ்தே அப்படின்னு நம்ம சொல்றது நமக்குன்னு மனிதர்கள் நினைத்துக் கொள்றது அவருடைய அஜ்ஞானம். ஏன்னா அதே வணக்கம் நமஸ்தே வந்து நம்ம டெட் பாடிக்கு சொல்லுவோமா? யோசனை பண்ணி பாருங்க, ஒருத்தர் செத்து கிடக்குறாரு, அவர் சேர்ல உட்கார வச்சிருக்காங்க, மாலையெல்லாம் போட்டு வாயெல்லாம் எடுத்து கட்டி வச்சு அப்படியே டெட் பாடி உட்காந்துட்டு இருக்கு. நம்ம நேரம் டெட் பாடி முன்னாடி போய் நின்று வணக்கம் அப்படின்னு சொல்லுவோமா, நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவோமா? ஏன் சொல்ல மாட்டோம் சொல்லுங்க? அவரே இல்லையே, அந்த டெட் பாடிக்குள்ள இயங்கிக்கிட்டு இருந்த ஆத்மா தான் அவரு, அவரு தான் அந்த பிரம்மம். அவர் இல்லைங்கிறதுனால அது நமஸ்கரிக்கப்படுகின்ற பொருள் இல்லை. அப்போ இது நமக்கு புரிகிற மாதிரி தான் இங்கே உலகத்தில் எல்லாமே இருக்கு, எல்லாமே இந்த ஆத்மாவின் ஒளி தான், அந்த அறிவு பிரகாசம் தான் இங்கே ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் ஊடுருவி அது அவுட்புட்டாக ஒவ்வொரு விதத்தில் கொடுத்துட்ருக்கு. அப்போ அந்த அவுட்புட்டு வந்து ஏன் மாறி மாறி இருக்கு? உடல்கள் மாறி மாறி இருப்பதனால. அப்போ உடல்கள் மாறி மாறி இருப்பதற்கு என்ன காரணம்? மனம் மாறி மாறி இருப்பதனால. அப்போ மனம் ஏன் மாறி மாறி இருக்கிறது? ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் காரணம். இது நீங்கள் புரிஞ்சிட்டா அப்போ ஒவ்வொரு ஜீவராசிகளும் அதனுடைய வாழ்க்கை, அதனுடைய புரிதல், அதனுடைய உடல் இப்படி தான் அதனுடைய வாழ்க்கை, அப்படி தான் இங்கே எல்லாமே இருக்குது. அப்போ இங்கே சிதாகாசமான ஆத்ம ஒளி உலகத்தை வந்து பிரகாசத்துடன் அனுபவிக்க செய்கிறது. ஆனாலும் நாம் காணும் இந்த அனைத்து பொருள்களுக்கும் அந்த அறிவு ஒளி தான் ஆதாரமாக இருக்கிறது. ஏனென்றால் அதுதான் பிரம்மம், அதுதான் இருப்பு அப்படின்னு நீங்கள் சாஸ்திரம் இந்த இடத்துல புரிய வைக்கிறத ரிப முனிவர் அழகா நிதாகனுக்கு எடுத்து புரிய வைக்கிறார். அடுத்த ஒரு மந்திரத்தில் சொல்றார், யதா சூரியஸ்ய தேஜோ அஸ்தி சர்வம் பாசயதே ஜகத் ததா பிரம்ம பிரகாசோ அஸ்தி சர்வம் பாசயதே ஹீதத். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த சூரிய ஒளி உலகை காட்டுது, அதே போல பரம்பொருளின் அந்த சுத்த அறிவு ஒளி வெளிச்சத்துல இங்க நமக்கு எல்லாம் அனுபவம் ஆகிறது அப்படின்னு இந்த மந்திரத்துல சொல்றாரு. அதாவது சூரியனோட கம்பேர் பண்ணி, எப்படி யதா சூரியஸ்ய தேஜோ அஸ்தி, அந்த எங்க சூரியன் இருக்கிறோம் அந்த சூரியனுடைய ஒளி எப்படி நமக்கு தெரியுதோ அந்த ஒளியினால நமக்கு இங்க எல்லாம் தெரியுது. சர்வம் பாசயதே ஜகத்து, இங்க எல்லாம் தெரிகிறது, பூமியில் இருக்கிற எல்லாமே சூரியனுடைய வெளிச்சத்தினால நம்மளால பார்க்க முடியுது. அது மாதிரி ததா பிரம்ம பிரகாசோ அஸ்தி, அது மாதிரி உள்ள ஆத்மா இருப்பதினால அந்த ஆத்ம பிரகாசத்தினாலே அந்த சிதாகாச ஒளியினாலே இங்கு நம்மால் எல்லாம் உணரப்படுகிறது, இங்கு எல்லாம் அறியப்படுகிறது, இங்கு எல்லா அனுபவங்களும் அந்த ஆத்மாவின் அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் நிகழ்கிறது அப்படின்னு நீங்க இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். அதை இந்த இடத்துல இந்த பாடல்ல அழகா புரிய வைக்கிறார். அப்போ இப்போ நீங்க இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம எல்லோருமே வந்து உண்மையா இந்த உடலோ மனசோ கிடையாது, ஏன்னா இதெல்லாம் வந்து போற விஷயம். ஆனா இந்த மாதிரி வந்து போறதுக்கு உண்மையா எது ஆதாரமா இருக்கு, அதிஷ்டானமா இருக்குன்னா அந்த ஆத்மா. அந்த ஆத்மா ஒரே ஆத்மா, அது பரமாத்மா, அதை பிரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா தான் நான் அப்படின்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் எதில் வேணா ஊடுருவி பாயும் போது விதவிதமான காரியங்களை செய்கிறீங்க, அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா மின்சாரம் மாதிரி வச்சுக்கலாமா? இப்போ நீங்கள் ஒரு மின்சாரம்னா, இப்போ மின்சாரம் காணப்படுறது மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே ஒயரிங் பண்ணிட்டுறோம், எலக்ட்ரிசிட்டியை வந்து கனெக்ட் பண்ணுறோம். இப்போ அந்த மின்சாரத்தில் ஒரு பல்பை மாட்டலாம், ஒரு ரேடியோ மாட்டலாம், ஒரு எலக்ட்ரிக் ஃபேனு, அந்த ஹீட்டரு, எது வேணால் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த மின்சார சக்தியானது ஊடுருவி எல்லா பக்கமும் அந்த ஒயரில் போயிட்டுருக்கு. எந்த இடத்துல போய் அந்த லோடை எடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே பாடி மாறினா அந்த வேலை மாறுதில்ல. அப்போ ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது, ஒன்று ஹீட்டை கொடுக்குது, ஒன்று காற்றை கொடுக்குது. அது மாதிரி இங்கே எல்லையற்ற அந்த வெட்ட வெளி, அந்த ஊடுருவிகின்ற உபாதிகளாகிய உடல்களை பொறுத்து பலவாறான பல காரியங்களை செய்கிறது அப்படின்னு மட்டும் நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆத்மா ஒன்று தான் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ அந்த ஆத்மா தான் நீங்கள். அப்போ நீங்கள் இப்போ இந்த ஒரு உடம்புல மட்டுமே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது உங்களுடைய அஜ்ஞானம். இப்போ உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, தன்னை ஜீவாத்மா என்று தனியாக நினைச்சுக்கிறீங்க, அப்புறம் நமக்கு வேற ஏதோ பரமாத்மா இருக்காரு அப்படின்னு டியாலிட்டியில அதையும் பிரித்து பார்க்குறீங்க. இந்த பிரிவினை மனம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த இறை அனுபவம், அந்த தெய்வீக அனுபவத்துக்குள்ளே நீங்கள் போக முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட்டை உங்களை தனித்துவப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் அந்த ஆத்மாவிடத்தில் நுழையவே முடியாது. அப்போ இங்கே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த உடலை உண்மைங்கிறதும் இந்த மனசை உண்மைங்கிறதும் நீங்கள் எப்போ உதறீங்களோ அப்போ மட்டும்தான் நீங்கள் அந்த தூய அறிவு, அந்த ஆத்மா, அந்த ஆகாசம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். அது எப்படி அடுத்த பாடலில் புரிய வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்யோ விஸ்வஸ்ய பேதோ அஸ்தி பிரம்மணோ நாஸ்தி கச்சனஹ பிரம்மைவ விஸ்வரூபேன திருஷ்யதே மாயையானுராம். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, உலகத்துக்கு என்றொரு தனியான இருப்பு இல்லவே இல்லை, பரம்பொருள் மட்டும்தான் உண்மையில் இருக்கிறது. ஆனால் மனம் என்னும் மாயை காரணமாக அது பல ரூபங்களில் தெரிகிறது அப்படின்னு ஒரு அருமையான விளக்கத்தை இங்கே புரிய வைக்கிறார். இங்கே என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்துக்குன்னு ஒரு தனி இருப்பு கிடையாது, இந்த உலகம் இருக்குதுன்னு மட்டும் நம்பிடவே நம்பிடாதீங்க. இது இல்லவே இல்லை, இது கற்பனை, இது மாயை அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஆனால் உங்கள் மனசு அதை ஏற்றுக்கல அப்படிங்கிறதுனால திருப்பி திருப்பி புரிய வைக்கிறார். எப்படி புரிய வைக்கிறாருன்னா, பரம்பொருள் மட்டுமே உண்மையில் இருக்கிறது, பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா அப்படின்னு அந்த மகா வாக்கியத்தை இங்கே புரிய வைக்கிறார். ஏன் அப்படி இந்த விஷயத்தை வந்து மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படின்னா, இங்கே மித்யா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அது பலவாறாக பரிணமிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து எப்படி மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு விஷயத்தை பொறுத்து எப்படி இறைவன் பிரம்மம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வர முடியும், அது அதனுடைய ஊடகத்தின் வழியாக ஊடுருவி பார்ப்பதற்கு இருப்பது போல தெரிஞ்சாலும் அதனுடைய இருப்பினாலே இருக்கிறதுனால அது உண்மையிலே இருப்பு என்று சொல்லிட முடியாது. ஒரு டைம் பார்த்தா இந்த உலகம் வந்து பிரம்மம்னு சொல்லுது, ஒரு டைம் பார்த்தா அந்த பிரம்மத்தினுடைய இருப்பு மட்டும்தான் சத்தியம், இந்த உலகம் உண்மையில் இல்லைன்னு சொல்லுது. அப்போ எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் நான் மீண்டும் மீண்டும் அந்த உதாரணம் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, இங்கே அறிவு மட்டும்தான் இருக்குது, அந்த அறிவு பிரதிபிம்பிக்கிற ஊடகமாகிய மனசில் பட்டு பிரதிபிம்பிக்கிறதுனால இந்த உலகம் உங்களுக்கு உண்டாக்கப்படுது. அந்த மனசில் பட்டு பிரதிபிம்பிக்கிறதுனால உலகம் எப்படி உண்டாகப்படுது? புலன்கள் அடிப்படையில், கண்கள் வழியாக ஒரு காட்சியில் ஒரு விஷயம் சுகங்கள் உங்களுக்கு புரியுது, காது வழியாக சில கேள்விகள் கேட்கறதுனால சில விஷய சுகங்கள் உங்களுக்கு புரியுது, அதே மாதிரி மூக்கில் நுகர்வதனால சில வாசனைகள் புரியுது, நாக்கில் சுவைப்பதனால சில சுவைகள் உங்களுக்கு தெரியுது. ஆனால் இந்த இத்தனை புலன்களும் இந்த புலன் அம்சங்களும் ஆதாரமாக என்ன இருக்குது? உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் இருக்குது, அந்த அறிவு இருக்குது, அது இருந்தால்தான் இது இயங்கும். இல்லைன்னா இந்த உடம்பு இருந்தும் பலன் இல்லை. அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்களோ இதுக்கு எல்லாம் ஆதாரமா அந்த வெளி, அந்த வெட்ட வெளி, அந்த ஆத்மா, அந்த அறிவு, அந்த பிரகாசம் இருந்து கொண்டே இருக்கிறதுனால இது எல்லாம் இருப்பது போல தெரிகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க சொல்றார். அப்ப அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க உலகத்துக்குன்னு ஒரு தனி இருப்பு கிடையாது, அந்த பரம்பொருள் இருப்பதினால் இருக்கிறது. ஆனா ஏன் அது மாறி மாறி தெரியுதுன்னா, மனம் என்னும் மாயை காரணமாக அது பல ரூபங்களில் தெரிகிறது அப்படின்னு அவர் சொன்ன உடனே, இந்த இடத்துக்கு நிறைய பேர் புரியாம கேள்வி கேட்டப்போ நம்ம ஏற்கனவே இந்த வேதாந்த பாடங்களை எடுக்கும்போது அதுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தோம். அதை வந்து பகவான் ரமண மகரிஷியினுடைய ஆன்ம போதம் அப்படின்னு ஒரு பாடம் எடுக்கும்போது கூட இதில் நம்ம வந்து என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கண்ணாடி மாளிகைக்குள்ளே போகிறாரு, அங்கே போய் அவர் நின்ன உடனே அவர் ஒருத்தர் தான், ஆனால் கண்ணாடி மாளிகைக்குள்ளே போய் நின்ன உடனே அங்கே பதிக்கப்பட்ட கண்ணாடிகளில் பல உருவம் தெரியுது. அந்த பல உருவத்துலேயும் பல விதமாக தெரியுது. ஒன்று நீண்டுகிட்டு இருக்குது, ஒன்று குட்டையாக இருக்குது, ஒன்று குண்டாக இருக்குது, ஒன்று ஒல்லியாக இருக்குது, ஒன்று கோணல் மணலாக இருக்குது. அப்போ இப்படி பல விதமான உருவங்கள் மாறி மாறி தெரிவதற்கு காரணம் அங்கு பதிக்கப்பட்ட கண்ணாடிகள். ஆனால் அந்த கண்ணாடிகள் தெரிகின்ற அத்தனை உருவங்களும் உண்மையா? இல்லை. இந்த பக்கம் இருக்கிற ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உண்மை. அப்போ இந்த பக்கம் ஒரே ஒருத்தர் உண்மையா இருக்காரு, ஆனால் அந்த பக்கம் பல்வேறு உருவங்கள்ல பலவிதமான கோணங்கள்ல விதவிதமா தெரிவதற்கு காரணம் அந்த கண்ணாடி தானே. அது நமக்கு புரியுது இல்லையா? அது மாதிரி இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரே ஒரு பரம்பொருள் மட்டுமே உண்மையில் இருக்கிறது, ஆனால் அந்த பரம்பொருள் பட்டு பிரதிபிம்பிக்கின்ற உபாதிகளாகிய இந்த உடலும் மனமும் மாறி மாறி இருக்கிறதுனால இங்க மாறி மாறி இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குங்க அப்படின்னு புரிய வைக்கிறார். அப்ப இது நமக்கு புரிஞ்சிட்டா இப்ப நமக்கு என்ன தெளிவு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த எல்லையற்ற வெளியே வந்து எங்கும் எதிலும் வியாபிச்சிருக்கு, அது ஊடுருவி பிரகாசிக்கிற உபாதியாகி இந்த உடலும் மனசும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அப்ப ஒரு உடல்ல அது ஊடுருவி பிரகாசிக்கும் போது அந்த உடலுடைய சக்தி என்ன, ஐந்தறிவுக்கு உட்பட்டதாக இருந்தால் அந்த அளவுக்கு தான் அது வாழ்க்கையை வாழ முடியும், அந்த அளவுக்கு தான் அது புரிஞ்சிக்க முடியும். மூன்றறிவுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, ரெண்டறிவுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, ஒரு அறிவுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது வாழ்க்கையை வாழும். ஏன்னா அதுக்குள்ளேயும் அந்த ஆகாயம் தான் இருக்கு, ஆனால் அது பிரகாசிக்க முடியாமல் அந்த அறிவுக்கும் அந்த புலன்களுக்கு ஏற்ற மாதிரி அது செயல்பாட்டில் இருக்கு. அது மாதிரி இங்கே ஆறறிவு படைத்த மனிதனிடத்துல ஆறு புலன்கள் வழியாக ஏகப்பட்ட விஷயங்களை அறிந்து கொள்ற ஒரு அற்புதமான உடம்பு கிடைச்சிருக்கு. அந்த உடம்புல இத்தனையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனசு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த உபாதி, இந்த உடல் வந்து அந்த ஆத்மாவை, அந்த அறிவு ஒளியை பிரகாசிப்பதற்கான ஒரு அருமையான ஊடகமாக பார்க்கப்படுது. அப்போ அருமையான ஊடகமாக இருக்கிற இந்த உபாதியில் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதில் வச்சு தான் இது வாழ்க்கையே வாழப்போகுது. மற்ற ஜீவராசிகள்லாம் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழும், ஆனால் இந்த மனிதன் மட்டும் தனக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ முடியும். கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை மட்டும் வாழ்வதில்லை, தனக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ முடியும். அப்போ ஏன்னா இவனுக்கு தான் அந்த சுய அறிவு இருக்கு. நல்லது கெட்டது பகுத்தறிய தெரியுது, மிருகங்கள் வரைக்கும் பகுத்தறிய தெரியாது. அப்போ நல்லது கெட்டது பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவுவாதியான மனிதன் வந்து இது நல்லது இது கெட்டதுன்னு பார்த்து நல்லதை தேர்ந்தெடுத்து அவன் தன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கிட்டான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போது, பிரகாசமாக இருக்க போது, சுவாரஸ்யமாக இருக்க போது, சுகமாக இருக்க போது. அதுவே அவன் தன்னை புரிஞ்சிக்காம மனம் போன போக்கில் எடுத்ததெல்லாம் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு கண்டதெல்லாம் பண்ணி கெட்டதில் போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை சோகமாக இருக்க போது, துயரமாக இருக்க போது. அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மனம் அப்படிங்கிற மாயை தான் வந்து இந்த உலகத்தை பலவாறாக காட்டுதுன்னு அவர் சொல்லும்போது, இப்போ நம்முடைய மனசு இந்த உலகத்தை எப்படி காட்டுது அப்படிங்கிறத நாம் வந்து மனதை அப்டேட் பண்ணி வச்சிருக்கிறது தானே விஷயமே இருக்கு. அந்த உபாதியை பொறுத்து தானே இங்கே உலகம் இருக்குது. உபாதியை பொறுத்து உலகம் இருக்குன்னு நான் சொல்றது எப்படின்னா, கண்ணாடியை பொறுத்து உங்க உருவம் இருக்குதுன்னு சொல்ல வரேன். நான் சொல்ற பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். கண்ணாடியை பொறுத்து உங்க உருவம் இருக்கு. ஒரு கண்ணாடியில உங்க முகம் இழிச்சுக்கிட்டு போகுது, ஒரு கண்ணாடியில உங்க முகம் அழகா இருக்கு. அப்போ அது கண்ணாடியை பொறுத்து தானே உங்க முகம் இழிச்சுக்கிட்டு போறதும் அழகா இருக்கிறதும் தெரியுது. அப்போ நீங்க இருக்கிற மாதிரியே தெரியணுமா? நல்ல கண்ணாடி தான் தேவைப்படும். நல்லா நீட்டாக இருக்கிற கண்ணாடி, அழுக்கு இல்லாத கண்ணாடி, கிளியராக இருக்கிற கண்ணாடியை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே பிரதிபிம்பிக்கும். ஆனால் நீங்கள் சரியில்லாத கண்ணாடியை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா முகம் இழிச்சிக்கிட்டு தான் போகும். பாதரசம் போன கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தில் அங்கங்கே கருப்பு கருப்பாக தெரியும். இன்னும் மோசமான கண்ணாடியெலாம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் முகமே தெரியாது. புகைப்படிஞ்ச கண்ணாடியை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் முகமே தெரியாது. இது நமக்கு எப்படி புரியுதோ அது மாதிரி இங்க பிரம்மம் பட்டு பிரதிபிம்பிக்கின்ற ஒரு உபாதியாகிய இந்த உடலும் மனசும் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கோ அந்த அளவுக்கு அது வெளிப்பட்டு பிரகாசிக்கும். அதுக்கு தான் சித் பிரகாசம்னு பேரு, அறிவு பிரகாசம்னு பேரு. அப்ப அது வந்து நம்ம உடம்பாகிய ஊடகத்துக்குள்ள பட்டு பிரதிபிம்பிக்கும் போது மனமும் உள்ளமும் தூய்மையாக இருந்தால் அவரிடத்திலிருந்து எல்லாம் தூய்மையாக வெளிப்படும். அப்போ அவர்களுக்கு பார்ப்பதெல்லாம் சுகமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், சுபிச்சமாக இருக்கும், எங்கும் ஆனந்தம், எதிலும் ஆனந்தம், சர்வம் பிரம்மமயம். அப்போ எல்லாமே ஆனந்தமயமாக தெரியும், பார்ப்பதெல்லாம் ஆனந்தமயமாக தெரியும். அந்த அளவுக்கு அவங்க பியூரிஃபிகேஷன் ஆயிட்டாங்க. அவங்க தான் ஜீவன் முக்தர்கள், ஞானிகள், மகான்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பியூரிஃபிகேஷன் எதன் வழியாக நடந்தது? அதே மனசு அதே உடம்பு தான், ஆனால் இன்னொருத்தருக்கும் அதே உடம்பு அதே மனசு தான், அங்கே பியூரிஃபிகேஷன் இல்லை. அப்போ ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த டிபெண்ட்ஸ் அப்பான் த மிரர் எப்படி நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தான் எங்கள் பாடி மைண்டு. சூரியனுடைய ஒளிக்கற்றையானது எப்படி ஒரு கண்ணாடியை பொறுத்து மாறுபட்டு பிரகாசத்தை வெளிப்படுத்துகிறதோ, அதுபோல ஆத்மாவின் சித்பிரகாச ஒளி ஒருவருக்கு ஒருவர் மாறுபட்டு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ சிலருக்கு புரியுது, சிலருக்கு புரியல, சிலருக்கு வாழ தெரியுது, சிலருக்கு வாழ தெரியல, சிலர் நல்லவர்களாக இருக்கிறார்கள், சிலர் கெட்டவர்களாக இருக்கிறார்கள், சிலர் புத்திசாலியாக இருக்கிறார்கள், சிலர் முட்டாளர்களாக இருக்கிறார்கள், சிலர் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள், சிலர் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். அப்படின்னா இந்த வேறுபாடுகள் எல்லாம் ஏன்? உடலும் மனம்தான். அப்ப மனம் என்ற மாயையின் காரணமாகவே இங்கு பல ரூபங்களில் பலவாறாக தெரிவதற்கும் பலவாறாக இருப்பதற்கும் காரணம் அப்படின்னு இந்த பாடல்ல அருமையா புரிய வைக்கிறார். பிரம்மைவ விஸ்வரூபேன திருஷ்யத்தே மாயையா நுரணாம் அப்படின்னா என்னன்னா, அந்த பிரம்மமே இந்த உலகமா இருக்கு, ஆனா அது பிரகாசிக்கின்ற பாகுபாடுகள் வேறுபாடுகள் எல்லாம் உபாதிகளாகிய மனம் என்ற மாயையின் மூலம் மாறுபட்டு காணப்படுகிறது அப்படின்னு புரிய வச்சுட்டாரா? அப்ப இதைதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெட்டவெளி எங்கும் எதிலும் பரவி இருக்கு, எல்லையெல்லாம் இருக்கு. நீங்க வந்து அமெரிக்காவில் இருந்தாலும் உங்ககிட்டயும் அந்த வெட்டவெளி இருக்கு, நம்ம இந்தியாவில் இருந்தாலும் நம்ம இடத்துல அந்த வெட்டவெளி இருக்கு. வெட்டவெளி எங்கும் இருக்கு, எல்லாம் இல்லாம இருக்கு, எங்கும் வியாபித்திருக்கு, அது அசைவதும் இல்லை, வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட வெட்ட வெளிக்குள்ள எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி நீங்க இருக்கலாம், நான் இருக்கலாம், ஆனா நம்ம எல்லாம் வெட்ட வெளிக்குள்ளதான் இருக்கிறோம். நம்ம வெட்ட வெளியிலிருந்து நம்மளை பிரிக்கவே முடியாது. அப்ப அந்த வெட்ட வெளிக்குள்ள இருக்கிற நாம் வந்து ஏன் மாறுபட்டு காணப்படுகிறோம், வாழ்க்கை முறை ஏன் மாறுபட்டு காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, அவரவர் மனம், அவரவர் எண்ணம், அவரவருடைய வாழ்க்கை அப்படி மாறி இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவரவர் வினைவெளி, அவரவர் அனுபவம். அப்ப வினைவெளினா என்ன? அவரவர்கள் செய்த செயல் விளைவுகள் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ வைக்குது. அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் மனம் போல வாழ்க்கை, எண்ணம் போல வாழ்க்கை என்று பார்க்க முடிகிறது. அப்ப இதை நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கிட்டா, இந்த வேறுபாடுகள் எல்லாம் மனம் என்ற மாயை காரணமாகத்தான் இவ்வாறு பலவாறாக தெரிகிறது என்று இந்த பாடல்ல நாம பார்க்கிறோம். அடுத்தது இன்னொரு பாடல் அருமையா புரிய வைக்கிறார். பிரம்மைவ கர்ம கர்த்தா ச பிரம்மைவ ஹி போக்தா நரம் பிரம்மைவ ஹி சுகம் சர்வம் பிரம்மைவ துக்கமித்யபி. இந்த பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, பிரம்மைவ கர்ம கர்த்தா ச பிரம்மைவ ஹி போக்தா நர, அதாவது இங்கு செயல்களை செய்பவனும் அந்த செயல்களை அனுபவிப்பவனும் யாரோ அவன் பிரம்மத்தின் இருப்பினால்தான் அதை செய்ய முடியும். பிரம்மம் இருப்பதினால்தான் அதை அவனால் செய்யவும் முடியும், அனுபவிக்க முடியும். அப்ப சுகம் ஒருவனிடத்தில் தோன்றினாலும் அது பிரம்மத்தின் இருப்பினால்தான், துக்கம் ஒருவனிடத்தில் தோன்றினாலும் அது பிரம்மத்தின் இருப்பினால்தான் அப்படின்னு நீங்க இந்த பாடல புரிய வச்சுட்டாரா? கவனிங்களேன், பிரம்மைவகை சுகம் சர்வம் பிரம்மைவ துக்கம் இத்தி அப்படின்ட்டாரு. அப்ப இங்க பிரம்மத்தின் இருப்பினாலே ஒருத்தனுக்கு சுகம் துக்கம் வருது. பிரம்மத்தினுடைய இருப்பினாலே ஒருத்தன் தான் செய்கிறேன், அனுபவிக்கிறேன் என்று சொல்கிறான் அப்படின்னா, அப்ப பிரம்மம் அப்படிங்கிறது இங்க எப்படி நம்ம பார்க்கணும்? ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் பிரம்மம் என்பது எப்படி இருக்கு? உயிராய் உணர்வாய் சுயம் பிரகாச அறிவாய் சித் பிரகாசமாய் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இங்க படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயுமே பிரம்மம் ஊடுருவி இருக்கு. அந்த வெட்ட வெளியா இருக்கிறத வந்து ஒவ்வொரு உடலுக்குள்ளும் ஊடுருவி இருக்கு. அப்படி எல்லா உடலுக்குள்ளும் ஊடுருவிக்கிற அந்த பிரம்மம் வந்து தனித்தனியா இருக்கா? ஒவ்வொரு உடம்புக்குள்ளயும் தனித்தனி ஆத்மாவா இருக்கா அப்படின்னா, இல்ல இல்ல, உடல்கள் வேறு வேறாக தெரிந்தாலும் எல்லாமே அந்த வெட்ட வெளிக்குள்ளதான் இருக்கு. அந்த வெட்ட வெளிக்குள்ள இருக்கிற அந்த விஷயங்கள் வேணா உருவத்துல மாறலாம், பெயர்கள்ல மாறலாம், நாம ரூபங்களில் மாறுபடலாம். அதுதான் என்ன உதாரணம், தங்கத்திலால் செய்யப்பட்ட நெக்லஸ் மாறி இருக்கலாம், கம்மல் மாறி இருக்கலாம், செயின் மாறி இருக்கலாம், ஆனால் அது தங்கத்தில் தான் இருக்கு. அது மாதிரி இங்கே வெட்ட வெளிக்குள்ளே தான் இதெல்லாம் இருக்கு. ஆனால் இது ஏன் மாறுபட்டு தனித்தனியாக இருக்கிற மாதிரி தெரியுது? அந்த பேதமை மனதில்னால. இதை பகவத்கீதை சொல்லும்போது என்ன சொல்லுவோம், அந்த பகவத்கீதை அருமையாக சொல்லுவார். அதாவது ஒரு கயிற்றிலே கோர்க்கப்பட்ட மணிமாலைகளை போல. இப்போ ஒரு மணிமாலையை நீங்கள் வந்து கயிற்றுல கோக்குறீங்க, ஒரு நூலில் கோக்குறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மணியாக அந்த நூலுக்குள்ளே விட்டு விட்டு கோத்து கடைசியாக அந்த நூலை முடிச்சு போட்டிங்கன்னா அப்படியே ஒரு 100-108 மணியை கோர்த்து ஒரு மாலை பண்ணிட்டீங்க. அந்த 108 மணியும் ஒரே மாலைக்குள்ளே தானே கோர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒவ்வொரு மணியும் தனித்தனியாக தான் இருக்குது, ஒவ்வொரு மணியும் தனித்தனியாக இருக்குது. ஆனால் அந்த 108 மணி எதுக்குள்ளே இருக்கு? ஒரே ஒரு நூலுக்குள்ளே கட்டப்பட்டிருக்கு. அது மாதிரி இங்கே ஒரே வெட்ட வேலைக்குள்ளே தான் இங்கே எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாம் ஒரே வெட்ட வேலைக்குள்ளே தான் இருக்குது. பார்ப்பதற்கு தனித்தனியாக இருப்பது போல தெரியுது, ஆனால் உண்மையில் தனித்தனியாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே சொல்ல வராங்க. அப்போ அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா, தனித்தனியாக நம்மளை பிரித்து வச்சுக்கிட்டு இந்த செயலை நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது நம்முடைய அஜ்ஞானம், இதை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது நம்முடைய அஜ்ஞானம். அதுக்கு மகான்கள் எப்படி புரிய வைக்கிறாங்க? ரிபுமுனிவர் வந்து நிதாகன இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு நம்ம இங்கே பார்த்தோம்னா, இங்கே நீ ஒன்றும் செய்கிறதே கிடையாதுப்பா, நீ எங்கே செயல் செய்கிற, நீ யார் இந்த செயல் செய்கிறதுக்கு, நீ இந்த உடலா மனசா, அது வந்து போகிற ஒரு பொருள், ஆனால் அந்த பொருளை ஊடகமாக பயன்படுத்தி ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுதான் பிரம்மம். அப்போ பிரம்மம் இருப்பதினால இந்த உடம்பு இயங்குது, இல்லைன்னா அந்த உடம்பு எப்படி இயங்கும்? இப்போ செத்துப்போன ஒரு மனிதன்கிட்ட போய் அந்த இதை எடுத்துட்டு வாங்க, இந்த இதை கொண்டு வாங்கன்னா கொண்டு வருவாரா, எழுந்திருப்பாரா, நடப்பாரா, எதுவும் நடக்காது. அப்போ அந்த உயிர் இருந்தால்தானே அந்த உடலுக்கு பிரயோஜனம். அந்த உயிரற்ற ஒரு உடலை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஜடப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி இங்கே எல்லாமே இங்கே இயங்கி கொண்டிருக்கு. ஆனால் யாருடைய இருப்பினால? அந்த பரமனின் இருப்பினால, அந்த பிரம்மத்தின் இருப்பினால அப்படிங்கிறதுல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இங்கே நீங்கள் ஒன்றுமே செய்கிறது கிடையாதுங்க. இந்த உடலும் மனதும் அந்த ஆத்மாவின் ஒரு ஊடகம், ஒரு கருவி. அது என்ன பண்ணுதுன்னா, இதை பயன்படுத்தி இந்த உலகத்துக்கு ஏதோ விவகாரம் பண்ணுது. அது பண்ணட்டுமே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா, ஜீவன் முக்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாடத்துக்குள்ளே வந்து அத்தியாத்ம ஞானத்தை புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்க ஒன்று, நான் எங்கே இங்கே செய்கிறேன், இந்த உடலையும் மனதையும் கருவியாக கொண்டு அது செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க இயல்பாக வாழ்வாங்க. இவங்களுக்கு என்ன வருதோ வருதோ ஏற்றுக்குவாங்க, என்ன போகுதோ அது போனால் போகட்டும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. போயிடுச்சின்னு புலம்பவும் மாட்டாங்க, வந்துருச்சின்ட்டு ஆடவும் மாட்டாங்க. அப்போ அந்த இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்குறவங்க பேர் என்ன? ஜீவன் முக்தர்கள், மகான்கள், ஞானிகள், ரிஷிகள் அப்படின்னு நம்ம போட்டுறோம். ஆனால் நான் தான் இதை செய்கிறேன், இது என்னால் தான் நடக்குது, நான் இல்லைன்னா இந்த பிஸ்னஸே நடக்காது, நான் இல்லைன்னா இந்த வேலையே நடக்காது அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அது எல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட ஈகோ. அப்போ அவன் அந்த ஈகோவினால தன்னை தனித்துவப்படுத்தி கொண்டு தன்னை உடல் என்றோம், தன்னை இந்த மனம் என்றோம், தன்னை இன்னார் என்றோம், தன்னை இந்த ஜாதிக்காரன் என்றோம், தன்னை இந்த பட்டம் பதவி என்னென்ன விஷயத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கானோ அதில் சிக்கி சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறான். அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் அவன் செயல் செய்பவன் நான் என்ற ஈகோவில் வாழ்கிறதுனால அவன் பிரம்மத்தை அனுபவமாக்க மாட்டான், அனுபவமாக்க முடியாது. ஆனால் ஞானிகளுக்கு இது புரிஞ்சிட்டதுனால, இந்த அத்தியாத்ம ஞானத்துக்குள்ளே வந்து இதெல்லாம் புரிஞ்சு போயிட்டதுனால, இங்கே எந்த செயலையும் நான் செய்யலை, இந்த எல்லா செயல்களையும் செய்பவன் பிரம்மமே. அப்போ இந்த எல்லா செயல்களின் மூலமாக பெறுகின்ற அனுபவம் யாருக்கு? அதுவும் பிரம்மத்துக்கு தான். எனக்கு எங்கே அனுபவம்? அது விரும்புது இந்த சந்தோஷத்தை அனுபவிக்குது, அது விரும்புது இந்த துக்கத்தை அனுபவிக்குது, அது இதை விரும்பிட்டா செஞ்சுட்டு போகும். அப்போ இங்கே சுகம் தோன்றினாலும் அதுவும் பிரம்மத்துக்கு தான், துக்கம் தோன்றினாலும் அதுவும் பிரம்மத்துக்கு தான். அதை தான் இங்கே சொல்கிறாரு, பிரம்மைவ கர்ம கர்த்தா ச பிரம்மைவ ஹி போக்தா நர பிரம்மைவ ஹி சுகம் சர்வம் பிரம்மைவ துக்கம் இத்யபி. அப்போ இங்கே சுகம் துக்கம் கர்த்தா போக்தா அப்படிங்கிற எல்லாமே பிரம்மத்தின் இருப்பினால்தான் இருக்கிறது. அப்போ இங்கு இந்த அனுபவங்களும் அனுபவிக்கப்படுபவைகளும் அந்த அனுபவிப்பவனும் எல்லாம் ஒன்றே. அதுதாங்க எங்கள் திருப்பட்டி. இந்த திருப்பட்டியை நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. அதாவது இங்கே, அதாவது அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் அப்படின்னு ஒரு திருப்பட்டியில் 3 வார்த்தை இருக்கா. அதே மாதிரி பார்ப்பான், பார்வை, பார்க்கப்படும் பொருள் 3 வார்த்தை இருக்கா. அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படும் பொருள் பார்த்த மாதிரி பார்வை, அப்புறம் அதே மாதிரி காண்பான், காட்சி, காணப்படும் பொருள், இப்படி எல்லாம் நீங்கள் 3 வார்த்தைகள் எடுத்துக்கோங்க. இதுக்கு பேர் திருப்புட்டி, முப்புடி அப்படின்னு வேதாந்த சாஸ்திரம் விளக்கம் கொடுக்கும். அதை தான் இங்கே புரிய வைக்கிறார். செயல் செய்கிறேன்கிறவன கர்த்தான் பேர் வச்சிருக்க, அனுபவிக்கிறேன்கிறத போக்தான் பேர் வச்சிருக்க. அப்போ இங்கே நான் செய்கிறேன் அவன் நினைக்கிறதுனால தன்னை கர்த்தாவாக பாவிக்கிறான், அதனால வருகின்ற செயல் விளைவுகளை வந்து சுகத்துக்கமாக அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறான். அப்போ அவன் கர்த்தா போக்தாவாக மாறிட்டான். ஆனால் உண்மையிலே இங்கே அப்படி கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை, இருப்பது பிரம்மம் மட்டுமே, ஒரே இருப்பு மட்டும்தான் இருக்குது. அப்போ அதுக்கு பேர் என்னன்னா அறிவு, சித்துன்னு பேர். அப்ப அதை நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்த்தா எப்படி வேதாந்த சாஸ்திரம் புரிய வைக்குது? அறிபவன் அப்படின்னு ஒண்ணு இருக்கா, அதுக்கு பேரு மனசு. அறியப்படும் பொருள்னு ஒண்ணு இருக்கா, அதுக்கு பேரு உலகம். அப்ப நீங்க பாக்குற அறியப்படும் பொருளாகி இந்த உலகமும், அறிபவனாகிய உங்க மனசும் எதன் அதிஷ்டானத்துல இருக்குங்க? அறிவின் அதிஷ்டானத்துல. அப்ப அந்த அறிவு இருப்பதினால் இது இது இன்னது என்று மனசு அறிகிறது. அப்ப அந்த மனதுக்கு பேரு அறிபவன். அப்ப இங்க அந்த அறிவின் அதிஷ்டானத்தினால் இது இது இன்னது என்று அறியப்படும் பொருட்களாக எது இருக்கிறது? இந்த உலகம் இருக்கிறது. அப்ப இந்த உலகத்துல நீங்க வந்து இது வந்து மாங்காய், இது தேங்காய், இது பேனா, இது பென்சில் அப்படின்னு நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கீங்க, என்ன ரூபம் வேணா உண்டாக்கிக்கீங்க, அத்தனை அனுபவிக்கப்படும் பொருட்களும் அத்தனை அனுபவங்களும் அனுபவிப்பவனாகிய இந்த மனதுக்கு நிகழ்கிறது என்றால் அதற்கு பின்னாடி அறிவு இருக்கிறது. அந்த அறிவு இல்லாவிட்டால் இங்கு அறிபவனும் இல்லை, அறியப்படும் பொருட்களும் இல்லை. அந்த அறிவு இல்லாவிட்டால் இங்கு அனுபவிப்பவனும் இல்லை, அனுபவிக்கப்படும் பொருளும் இல்லை. அப்ப இது உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா இங்கு சர்வம் பிரம்மமயம், எல்லாம் பிரம்மமயம், இருப்பது பிரம்மம் மட்டுமே. அப்ப நான் யார்? நானும் அந்த பிரம்மம் தான். ஏன்னா அந்த பிரம்மமே இந்த உடலையும் மனசுக்குள்ளேயும் ஊடுருவி சில விவகாரங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதானே. அது மட்டும்தான் இருக்கு, நான் இங்க ஒருத்தர் எங்க இருக்கிறேன் அப்படின்னு நம்மளை நம்ம ஒட்டுமொத்தமா இழந்துட்டா இங்க பிரம்மம் மட்டும் இருக்கும். ஆனா நம்மளை நம்ம இழக்காம நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா இருமைகள் இருக்கும். அப்ப நீங்க ஜீவாத்மா, அவர் பரமாத்மான்னு ஆயிடுவாரு. நீங்க ஜீவன், அவர் பரமன் ஆயிடுவாரு. அப்புறம் நீங்க மனிதன், அவர் கடவுள் ஆயிடுவாரு. இப்படி வந்து இந்த வேறுபாடுகள் உங்களுக்குள்ள வந்துடும். அதுக்கு என்ன காரணம்? அது மைண்டு தான் காரணம். அப்ப இந்த மைண்டு தான் இந்த மாதிரி பிளே பண்ணுது அப்படின்னு யார் ஒருத்தன் தனக்குள்ள உணர்ந்து அந்த உண்மைத்தன்மையை அனுபவமாக்கிக்கிறானோ அவனே பிரம்மம் ஆகிறான் அப்படின்னு அற்புதமா புரிய வைப்பார். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்ப இன்றைக்கு நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்யலாம். நன்றி. ஓம் தத்சத்.